சங்கீதம் 139 13-14 வாசிக்கலாம்.
நீர் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும்.
சரி, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். 14 வசனம், I will praise thee for I am fearfully and wonderfully made. அதன் பின்பு 15 வசனத்தில், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது, I was made in secret and curiously wrought in the lowest part of the earth. என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. My substance was not hid from thee. என் கருவையும் உடைய கண்கள் கண்டது. 16 வசனம், Thine eyes did see my substance. அவைகள் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவை அனைத்தும் அவைகள் உருவப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு குழந்தை எப்படி தாயின் கர்ப்பத்திலே உருவாகிறது என்பதை தாவீது இங்கே சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். இதே போலதான் யோபும் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் தாயின் கர்ப்பத்தின் மூலமாக உலகத்திலே வந்திருக்கோம். நமக்கு இப்பொழுது 40-50 வயசு இருக்கலாம், அல்லது அதுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே நாம் வந்து ஒரு நாள் குழந்தையா இருந்தோம், ஒன் டே சைல்டா இருந்தோம். தாயின் கர்ப்பத்திலே 9 மாதங்கள் அல்லது 10 மாதங்கள் நம்ம இருந்து பின்பு உலகத்துக்கு வந்து இன்னைக்கு இத்தனை வருஷமா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்ம வெளிப்பட்டிருக்கிறோம். ஒன்றே செயலா இருந்து பின்பு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த குழந்தை பூரணம் அடைந்த பின்பு, முழு வளர்ச்சி அடைந்த பின்பு அதுக்கு அந்த தாய்க்கு பிரசவம் நேரிடுறது. நம்ம பிறக்கிறோம், நமக்கு டேட் ஆஃப் பர்த்னு ஒண்ணு வருது. எல்லா இடத்துலையும் நம்ம டேட் ஆஃப் பர்த்தை இப்பொழுது மென்ஷன் பண்ண வேண்டும். ஆதார் கார்டு நமக்கு ஒரு நல்ல ஐடென்டிபிகேஷனாக இருக்கிறது. அதனால அதுல முக்கியமான காரியம் என்ன, டேட் ஆஃப் பர்த். நீங்க என்னைக்கு உலகத்தில் வந்தீங்க என்பதை அது குறிக்கு. தாயின் கர்ப்பத்திலே சில மாதங்கள் இருந்து வளர்ச்சி அடைந்து நம்ம பூர்ணமான வளர்ச்சி அடைந்த பின்பு நம்ம உலகத்துக்கு வரும்படியாக ஆண்டவர் விதமாக அந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உலகத்தில் பிறந்த எல்லாருமே தாயின் கர்ப்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஆதாம தவிர அவர் எல்லாருமே தாயின் கர்ப்பத்தின் மூலமாக வந்திருக்கிறார்கள். இஸ்ரியின் மூலமாக நம்ம உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த இஸ்ரியின் மூலமாக உலகத்தில் வரும் பொழுது அதை குறித்து யோபு என்ன சொல்லுகிறான் என்றால், அது வந்து சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. யோபு 14:1,
ஸ்ரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான்.
ஸ்ரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகியவனாய் இருக்கிறான், சஞ்சல நிறைந்தவனாய் இருக்கிறான். நம்ம வந்து இந்த சஞ்சல நிறைந்த உலகத்துக்குள்ள வந்துட்டோம். இஸ்ரியின் மூலமாக, தாயின் மூலமாக நம்ம பிறந்து இந்த உலகம் வந்து சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது என்று நம்ம இங்க யோபு சொல்கிறோம். வாழ்நாள் குறுகினவளா இருப்போம். என்றைக்கு மரணம் வருது என்று நமக்கு தெரியாது. மரணம் எந்த நேரத்திலும் வரக்கூடும். மரணம் நிறைந்த உலகத்திலே நம்ம வந்துட்டோம். சாட்டன் சேடன்ல நம்ம வந்துட்டோம். இங்க தாவீது என்ன சொல்லுகிறான் என்றால், அங்க தாவீது தன்னை குறித்து சொல்லுகிறான், என் தாயின் கர்ப்பத்திலே என்னை காப்பாற்றினர். சொல்றதுக்கு முன்பு அபார்ஷன் ஆயிரும். அதனால தாயின் கர்ப்பத்திலே அவங்க காப்பாற்றப்படுவதில்லை. அதனால தாயின் கர்ப்பத்திலே என்னை காப்பாற்றி நீ, நான் அபார்ஷன் ஆகாதபடி என்ன நீர் குழந்தையாக நீ பாதுகாத்தீர். அதனால நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட, ரொம்ப அந்த சைல்டு கன்செப்ட் பெரிய மிரக்கல் அது. அதனால ஆண்டவர் நமக்கு கண்ணு கொடுத்திருக்கிறார், காது கொடுத்திருக்கிறார், பிரெயின் கொடுத்திருக்கிறார், இதோ நமக்கு வாய்ஸ், அங்க நாவு, அங்க தொண்டை கொடுத்திருக்கிறார். நம்மளும் நம்மள டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கிறது. ஹார்ட் என்ன சென்றால் அதை பிளட்டை பம்ப் பண்ணுகிறது. இதை என்ன சென்றால் நுரையீரல் வந்து காத்து எங்கிறது சுவாசிக்கிறதா இருக்குது. கால்கள் கைகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் மனுஷனுடைய அந்த பாடியை வந்து டாக்டர்கள் வந்து எத்தனையோ வருஷமாக அவள் ஆராய்ச்சி பண்ணினாலும், காலாகாலங்களை ஆராய்ச்சி பண்ணாலும் இன்னும் மனுஷனை முழுசுமையா கண்டுபிடிக்க முடியல. இந்த பாடியானது அவ்விதமாக அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தானாக வருவதில்லை, ஆண்டவர் அதை உண்டாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி உண்டாக்கியிருக்கிறார்? பிரமிக்கத்தக்க அதிசயமாக. I am fearfully and wonderfully made. அது ரொம்ப அதிசயம். நம்முடைய பாடியை பார்த்தாலே ரொம்ப அதிசயம். எப்படி அதை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார்? விதமான ஒரு சரீரத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று அங்கே தாவீது சொல்லுகிறார். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு இத பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டு, விசித்திர வினோதமாக ரொம்ப ஆச்சரியமாக உண்டாக்கப்பட்டிருக்கும். அந்த எலும்புகள் உருவாகும் பொழுது அதெல்லாம் நமக்கு மறைவாய் இருந்ததில்லை, நீர் அதெல்லாத்தையும் அறிந்திருக்கிறீர். ஸ்கேனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, குழந்தை எத்தனை மாசம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அங்க இருதய துடிப்பு இருக்கிறதா எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்கு முன்னக்கூட்டியே பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் கருவை உடைய கண்கள் கண்டது. அவர் இப்பொழுது ஸ்கேன் எடுத்து ஸ்கேனை வச்சு அவங்க பார்க்கிறார்கள். ஆனால் என்ன சென்றால் ஆண்டவருடைய கண்கள் நமக்கு அது முன்னக்கூட்டியே காண்கிறது. ஹல்லேலூயா. அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அது ஒன்றாயிலும் இல்லாத போது குழந்தையே உருவாகுவதற்கு முன்னதாகவே அந்த நாட்கள் அந்த டேட் ஆஃப் பர்த் அந்த என்ன சென்றால் எல்லாமே அது வந்து உங்களுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் விசித்திர வினோதமாக மனுஷனை உருவாக்கி அவனுடைய வாழ்நாளை ஆண்டவர் தாமே கணக்கு பண்ணி இவ்விதமாக வைத்திருக்கும் பொழுது நம்ம அதை நினைச்சு பார்த்தா இது வந்து தானாக வந்ததில்லை, இது காட்ஸ் பிளான் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. யோபு இன்னும் அதிகமாக சொல்லுகிறார், நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணுகிறீர். அதனால ஆண்டவர் வந்து அதிதமாக அங்க உருவாக்குகிறார். தோலையும் சதையும் தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் இசைக்கிறேன். மனுஷனுடைய நரம்புகளை கணக்கு பண்ணா உலகத்தை ரெண்டு முறை சுத்தி வந்தா எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு நரம்பு நம்ம பாடியில் இருக்கான். உலகத்தை ஒரு முறை சுத்தி வந்தா எவ்வளவு தூரம் இருக்கு, ரெண்டு முறை சுத்தி வந்தா அவ்வளவு தூரம் நரம்புகள் நமக்குள்ள இருக்குதான். ரொம்ப மிரக்கிள். அவ்வளவு நரம்பு, அவ்வளவு நீளமான நரம்பு இருக்குது. உள்ளுக்குள்ள எல்லாம் மிக்ஸ் ஆகி நிறைய நரம்புகள் இருக்கு. அதனால பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தி. 12 எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவி இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். நேற்று தினத்தில் இருந்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இல்லை. உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் மறிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்ம வந்து என்ன செய்திருக்கிறார் என்றால் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. 13 இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன். இதெல்லாமே என்ன செய்திருந்தால் உள்ளத்தில் மறைந்திருக்கிறது, ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவருக்குள் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவருடைய கிரியைகள் எல்லாம் முடிவுற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய பாதையில் உலக தோற்றத்துக்கு முன்னதாக முடிவிட்டது. உங்க வாழ்க்கை எல்லாம் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக அறிந்திருக்கிறார். நம்ம எப்படி எப்படி இருப்போம், என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரியும். அது உங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறது. அதனால ஆண்டவருக்கு தப்பி எங்கேயும் ஓட முடியாது. 100 எங்கேயும் ஓட முடியாது. சில பிள்ளைகள் வந்து கீழ்படியாம போகுது. பேரண்ட்ஸுக்கு கீழ்படுவதில்லை, பாச சொன்ன ஆலோசனைக்கும் கீழ்படுவதில்லை. சில பெரியவங்களும் கீழ்ப்படிவதில்லை. அவங்க அவங்க இஷ்டம் போல போறாங்க, பாஸ்டர் ஏதோ சொல்றாரு நினைக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிவதில்லை. ஒரு சிலர் அவிதமாக இருக்கும் பொழுது நீங்க எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஆண்டவருக்கு மறைவா எங்கேயும் ஓட முடியாது. உங்களுடைய உள்ளத்தில் இருக்க நினைவுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாமே வந்து இப்பொழுது வெளியரங்கமா இருக்கு. நம்ம தப்பிக்கவே முடியாது. அதனால என்னது நல்லது, சரண்டர் பண்றது நல்லது. ஏன்னா தப்பிக்க முடியாது. அவர் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால எவ்வளவு உயர போனாலும், இதோ நான் வந்து சமுத்திரத்திலே நாங்க அடிவாரத்தில் போனாலும் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். எங்கனாலும் உங்களுடைய கரம் என்னை பின்தொடர்ந்து வருகிறது, நீர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 151 முதல் வசன சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அது இருக்கிறது. அதனால அவருக்கு மறைவாக நம்ம எதுவுமே தப்பிக்க முடியாது. அதனால என்ன செய்யறது, நம்முடைய குறைகளை அறிக்கை செய்யறது நல்லது, சரண அடைவது நல்லது. அப்படி நான் ஆண்டவரே நம்முடைய சித்தம் போல நடத்தும் சொல்லி ஒப்பு கொடுத்தோம்னா அவர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆணவத்திலையும் நம்முடைய மனசு நினைப்பிலையும் நம்ம எதுவும் சாதிச்சிடலாம்னா முடியவே முடியாது. அதனால பெட்டர் டு சரண்டர் ஹிஸ் வேர்ட், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நல்லது. அவர் எல்லாருக்குமே அனுமதிக்கு சுத்தம் கொடுக்கிறார், அவங்க அவங்க போங்க கொடுக்கிறார். ஒரு நாளிலே அங்க தப்பிக்க முடியாது, கணக்கு ஒப்பிக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். நியாய தீர்ப்புக்கு யாருமே தப்பிக்க முடியாது. இதனால மனுஷனுடைய வாழ்க்கையானது இவ்விதமாக இருக்கிறது. அதனால சீக்ரெட் கவுன்சில் ஆஃப் ஹிம் செல்ஃப், அவர் வேற யார்ட்டையும் ஆலோசனை சொல்லல, அவருக்குள்ளே வந்து அவர் ரகசியமா ஆலோசனை சொல்லி இருக்கிறார். நான் இதே போல சுவாமி வேலை கொண்டு வரணும், இந்த பீரியட்ல கொண்டு வரணும், இதை மாதிரி உனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தணும், ஒரு பாசரா மாத்தணும், இவர் அனைவருக்கு சத்தியத்தை சொல்லணும் அப்படிலாம் அவர் வந்து அவருடைய சீக்ரெட் கவுன்சில். அது உலக தோற்றத்துக்கு தமக்குள் தாமே தமக்குத்தானே தீர்மானம், வேற யார்ட்டையும் கன்சல்ட் பண்ணல, அவர் தனக்குள்ளே அவர் கன்சல்ட் பண்ணி இருக்கிறார். இப்படி உங்க ஒவ்வொருத்தரையும் குறித்து அவர் கன்சல்ட் பண்ணி என்ன செஞ்சிருக்காரா இருந்தாலும் ஆண்டவர் உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். தமக்கு தானே அவர் தீர்மானம் பண்ணிருக்கார், தமக்குள்ள அவர் தீர்மானம் பண்ணிருக்கிறார். நமக்குள்ள எப்படி ஒரு காரியத்தை யோசிக்கிறோமோ அதே போல தேவன் வந்து அவருக்குள்ள யோசனை பண்ணிதான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். சீக்ரெட் கவுன்சில் ஆஃப் ஹிம் செல்ஃப், யாரும் சொல்லல இவர் வந்து அஞ்சு அடி நாலங்கலாம் இருக்கணும் அப்படின்னு, என்னுடைய ஹைட்ஸை வந்து அவர் யாரும் இவ்வளவு உண்டாக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி அவருக்கு யாரும் ஆலோசனை சொன்னதில்லை. அவர் நம்ம எவ்வளவு ஹைட்ஸா இருக்கணும், இத நம்ம வந்து எவ்வளவு வெயிட் இருக்கணும், எவ்வளவு என்றால் என்ன கலர் இருக்கணும், எல்லாத்தையுமே அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இஸ் கோயிங் டு டிசைன் யூ. ஆண்டவர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறார், நமக்கு சில திறமைகளை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம வந்து உலகத்தில் கொண்டு வரும்பொழுது ஒரு நோக்கத்தோடு கொண்டு வருகிறார். ஆமே, இதுதான் கர்த்தர். இதை வந்து ரியலைஸ் பண்ணாதான் மனுஷன், இதை ரியலைஸ் பண்ணாதான் மனுஷன் இல்ல, ஒருவேளை மிருகமாக இருக்கலாம், மிருக இனத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம். மனம் போல போறது, நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிறது, இதை வாழ்நாளெல்லாம் வீணாக்கிறது, சம்பாதிப்பது கிடையாது, படிப்பது கிடையாது, இதை அப்படியே சுத்திக்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது எந்த பெற்றோர்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, கர்த்தருக்கும் பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. வாழ்நாளெல்லாம் வீணாளாக்கும் பொழுது அவன் வந்து ஞானசாலம் எடுத்தாலும் தேவனுடைய தீர்மானம் என்னன்னு தெரியல. அப்படி ஒரு சில வாலிப சகோதரர்கள் இருக்கிறார்கள், இது அவளுக்கு வந்து தேவனுடைய தீர்மானம் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு எந்த ரகசியமும் புரியல, அவங்களுக்கு மெச்சூரிட்டி மைண்ட் இல்லை, அவங்க வந்து தங்களுக்கு ஒரு ஆத்மாவே இல்லாதது போல ஒரு அனிமல் லைஃப் போல வாழுகிறார்கள். சோ அவ்வளவு பரிதாபமான காரியம், ரொம்ப வேதனையான காரியம். எவ்வளவு அவனுடைய அவங்க அறிக்கை பண்ணணும், எவ்வளவு தங்களை குறித்து அவங்க தீர்மானம் பண்ண வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நாம் வந்து கொடுக்க போற செய்தி வந்து த மிஸ்ட்ரி ஆஃப் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையின் ரகசியம், த மிஸ்ட்ரி ஆஃப் யுவர் லைஃப். ஆண்டவர் நமக்கு வந்து எல்லாத்தையுமே டீச் பண்ணுகிறார். நம்முடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, நம்ம எங்க, நம்ம முன்னால நம்ம எங்க இருந்தோம், இப்பொழுது எங்க இருக்கிறோம், இனி நம்ம எவ்விதமா இருக்கிறோம், நம்மை குறித்து தேவனுடைய பிளான் என்ன. ஹி ஹஸ் எ கிரேட் பிளான், அவர் நம்மை குறித்து ஒரு கிரேட் பிளான் வைத்திருக்கிறார். அது தேவனுடைய சிந்தையிலே மறைந்திருந்தது, இப்பொழுது மனவாட்டியின் இதயத்திலே அது போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தி சீக்ரெட் இன் தி பேக் பார்ட் ஆஃப் காட்ஸ் மைண்ட் இஸ் புட் இன் டு தி ஹார்ட் ஆஃப் தி பிரைட். தேவனுடைய மனசுல மறைந்திருந்த ரகசியத்தை இன்னைக்கு மனவாட்டியினுடைய மைண்ட்ல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, எல்லா ரகசியங்களும் வெளிப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன? தி மிஸ்ட்ரி ஆஃப் யுவர் லைஃப், the mystery of Jesus Christ. எல்லாத்தையும் வெளிப்படுத்திருக்கும் பொழுது நமக்கு இன்னைக்கு பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகுது, அல்லது நம்ம வந்து மனம் போல போயிருவோம். த மிஸ்ட்ரி ஆஃப் யுவர் லைஃப், இந்த உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியமானது இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய தாட்ஸ் வந்து இன்னைக்கு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அதனால நம்மள ஆண்டவர் கடைசியா குளோரிபிகேஷன் கொண்டு செல்லணும், அதோடைய தீர்மானம் அதுதான். என் வாழ்க்கையில என்ன தீர்மானம், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதாகணும், அப்படி இப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனா பைபிள் நமக்கு என்ன சொல்லுது, நான் என்னை கடைசியாக ஆண்டவர் வந்து மகிமைக்கு கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. ஹி இஸ் பிரிங்கிங் யூ இன் டு குளோரிபிகேஷன், அதுதான் அவருடைய பிளான். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கீங்க, எவ்வளவு அந்தஸ்தில் இருக்கிறீங்க, நீங்க எப்படி இதெல்லாம் இருக்கிறீங்க உங்க லைஃப், அதை பற்றி பைபிள்ல நமக்கு அதிகமா சொல்லப்படல. நமக்காண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், he is bringing you into glorification. நான் கடைசியில் மகிமை அடைய வேண்டும். ஆமென்,
ஆமென்.
நான் பரிபூர்ணம் அடைய வேண்டும். அவர் என்னை வந்து பரிபூர்ணத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். நான் ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடைய வேண்டும். பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி அடைவேன். இவ்விதமான சுபாவம் இருக்கும். சிலருக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னாலே சர்ச்சைக்கு வர நிறுத்திட வேண்டியதுதான். பாஸ்டர் வார்த்தையின்படி ஆலோசனை சொல்றாரு, கீழ்ப்படியணும். கீழ்ப்படியை விட்டுட்டு சர்ச்சைக்கு வர நிறுத்தினா உங்களுக்கு தான் கேடு. ஒன்னும் விழிப்பு ஜபம் வர்றது கிடையாது, பிரதர்ஸ் மீட்டிங் வர கிடையாது, வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வர கிடையாது. எல்லாம் ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான். உன் பெருமையை விட்டு உன்னை தாழ்த்துனா அவ்வளவு கோபம் வந்துடும். எல்லாம் ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அடையாளமா இது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம தாழ்த்து. இந்த ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட்மேன் என்னைக்கு அடைகிறது? இதமான ஒரு பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை, திவ்ய சுபாவத்தை அடைய வேண்டும். அதெல்லாம் ஆண்டு கர்த்தர் நம்மளை வந்து அந்த ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட்மேனை கொண்டு வருகிறார். அதனால வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பலர் கதையை பேசிக்கொண்டு மற்றவங்களை அற்பமா பேசிக்கொண்டிருப்பது, நீங்க ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட்மேன் அடைஞ்சிருக்கிறீங்களா? நம்ம செய்யறது நல்ல காரியமா? யாத்தையாவது நான் ஏதாவது ஒரு சீக்ரெட் சொன்னா உடனே அவங்க எல்லாத்தையும் போய் சொல்றது, இதெல்லாம் நல்ல சுபாவமா? அது நம்ம ஆவிக்குரியவங்களா? நம்ம ஆவிக்குரியவங்களேன்னு உங்களை நம்ப முடியுமா? நம்ம ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடையணும். நாங்க மற்றவங்களுடைய காரியத்தை பேசுறோமா? நம்ம மனைவி எப்படி இருக்கா? நம்ம மனைவி பரிசுத்தாயிப்பட்டிருக்கா? நம்மளுடைய பிள்ளைகள் ரச்சிக்கப்பட்டிருக்கிறதா? அதெல்லாம் சிந்திக்காம மற்றவங்களுடைய கதைகளை நம்ம இருந்துக்கு பேசுறது, நம்ம உண்மையிலே ரியலைஸ் பண்ண அதை பேச மாட்டோமே. நம்ம பெர்ஃபெக்ட் மேன் அடைஞ்சிருக்கிறோமா? நம்மள்கிட்ட குறை இருக்கும் பொழுது நம்ம பேசாம அமைதியா இருப்பது நல்லது. யாரு கதையும் பேசாம இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மகிட்ட நிறைய குறை இருக்குது, அவங்கள விட நம்மகிட்ட நிறைய குறை இருக்கு. நமக்கே நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கிறது. அவிதமாக நம்ம ரியலைஸ் பண்ணா, நம்ம தாழ்த்தினோம் என்றால், நம்மை நாமே புரிஞ்சு கொள்வோம் என்றால், நிதானிக்க தெரியும் என்றால், நமக்கு தேவையில்லாத பேச்சுகளும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி பாவத்தோடு பாவத்தை கூட்டாம இருக்கலாம். அதனால பாருங்க, நம்ம வந்து ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடைய வேண்டும். தேவனுடைய தீர்மானம் அதுதான். உங்களை குறித்த தேவனுடைய பர்பஸ் என்ன? உங்களை குளோரிபிகேஷன்ல கொண்டு வர வேண்டும். நீங்க பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட், திவ்ய சுபாவங்களை உடையவளா இருக்கும். நம்மளுக்கு தீய சுபாவத்தை நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்முடைய கெட்ட சுபாவங்களை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் பெர்ஃபெக்ஷன் அடையணும். எனக்கு ஹியூமிலிட்டி தேவை, தாழ்மை தேவை, எனக்கு அன்பு தேவை, எனக்கு மற்றவங்க மேல ஒரு நல்ல எண்ணம் தேவை. மற்றவங்களை குறிச்சு பொறாமப்படுவதும், இல்லாத காரியங்களை அவன் மேல அவதூறான காரியங்களை பேசுவது, இதெல்லாம் கிரேட்டஸ்ட் சின். அது அதனால அதெல்லாம் நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய முடியாது. அப்படியாப்பட்ட நேச்சர் நமக்குள்ள இருந்தா, நமக்கு டிவைன் நேச்சர், நேச்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு வேணும். ஆண்டவர் நம்ம அப்படி கொண்டு வருகிறார். ஆமே, நம்ம பேட் இமேஜ் டு கோ டு த பேட் பாடி. ஆவியா இருக்கிற அந்த கத்ரால அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். நம்ம பேட் இமேஜ், நம்முடைய வேர்டு இருக்கிறது, நம்ம பேட் பாடி இருக்கிறது. அந்த பேட் பாடி பாவம் செய்வதில்லை. அந்த இந்த இது மாம்ச சரியான இது தவறு செய்கிறது. ஆனா அதை மாதிரி நம்ம மாறணும். நம்ம வேர்ட் இமேஜா மாறும் பொழுது மரிச்சா வேர்ட் பாடிக்குள்ள போவோம், தியாபானி பாடிக்குள்ள போவோம். அதன் பின்பு என்ன சொன்னா, நம்ம வந்து குளோரிபிகேஷன் அடைய வேண்டும். தட் இஸ் த ஒர்க்ஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அவ்விதமாய் கிரியை செய்கிறார். ஆமே, அவர் இன்றைக்கு நம்மளை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார், டிசைன் பண்ணி கொண்டிருக்கிறார், அவ்விதமாக டிசைன் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. என்ன வந்து அவர் டிசைன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அனுதினமும் டிசைன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. த மிஸ்ட்ரி ஆஃப் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையின் ரகசியம். வி ஹேவ் எ மேக்கர். நமக்கு வந்து என்ன சென்றால், நம்மை உண்டாக்கினவர் சிஷ்டி கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வந்து அவருக்கு வந்து தாட்ஸ் இருக்கிறது. அவருடைய மனசுல அநேக சிந்தைகள் இருக்கிறது. ஒரு மேரேஜ் நடக்கும் பொழுது அவங்க அந்த கணவனும் மனைவி என்ன நினைக்கிறாள் என்றால், நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று நினைக்கிறார்கள். They want to have a baby. தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே போலதான் இதை என்ன சொன்னால், கர்த்தர் வந்து நம்மளை உலகத்தில் கொண்டு வருகிறார். ஆமீன். அந்த தாய் தகப்பனுக்கு குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாது. பிறந்த பிறகுதான் தெரியும். இப்ப ஹாஸ்பிட்டல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாது. அது என்ன மாதிரி ஒரு இருக்கும், அதனுடைய உருவம் எவ்விதமாக இருக்கும் என்று அவங்களுக்கு தெரியாது. பின்பு அந்த குழந்தை வந்து எப்படி அதனுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்குமா, நல்லா வந்து ஹெல்த்தா இருக்குமா, நல்லா படிக்குமா, நல்லா வந்து சம்பாதிக்குமா, நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக கீழ்ப்படிகள் பிள்ளையா வருமா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பேரண்ட்ஸுக்கு எதுவும் தெரியாது. ஆனா வந்து கத்தருக்கு வந்து எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. He has a thought of us. அவர் வந்து நம்ம திருத்தி ஒரு சிந்தை உடையவர்களா இருக்கிறார். நமக்கு வந்து அவருடைய பிள்ளைகள் வந்து யார் யாருன்னு அவருக்கு தெரியும். உலகத்தில் வர்றதுக்கு முன்னதாகவே தெரியும். அவங்க லைஃப் எப்படி எப்படி இருக்குங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமே. நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியாது, ஆனா இயேசுக்கு எல்லாமே தெரியும். நம்ம எந்த நேரத்தில் நம்ம உலகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நமக்குள்ள என்ன கிஃப்ட்ஸ் வைக்கணும்னு தெரியும். சில பிள்ளைகளை நம்ம அற்பமா நினைப்போம், இந்த பொண்ணு ஒண்ணுக்குமே உதவாது, இந்த பையன் ஒண்ணு. ஆனா அவனுக்குள்ள சில கிஃப்ட்ஸ் இருக்கும். விந்து அவனை ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது, அவன் அந்த கிஃப்ட்ஸ் அவன் வெளிப்படுத்தும் பொழுது அவன் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பான். நம்ம ரொம்ப சீப்பா நினைச்சோமே, இந்த பொண்ணு நல்ல மாதிரி ஆயிடுச்சு, இந்த பையன் நல்ல மாதிரி ஆயிடுச்சேன். அதனாலதான் யாரையும் அற்பமா நினைக்கும். அவனுக்குள்ள என்ன கிஃப்ட்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார், எனக்குள்ள ப்ரீச்சிங் பண்ற கிஃப்ட் வைத்திருக்கிறார், எங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அது தெரியல, நிறைய பேருக்கு அது தெரியல. அது ஏற்ற வேலையில வெளிப்படும் பொழுது இந்த மெசேஜில் வந்து என்ன ஒரு பிரீச்சரா அண்டர் கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது இப்பொழுது உறுதிப்படுத்தும். எனக்குள்ள பறக்கும் பொழுது அந்த கிஃப்ட் வச்சிருக்கிறார், ஆனா தெரியாது இவன் லைஃப் எப்படி இருக்க போதோ, இவன் என்ன சம்பாதிக்க போறான், இவன் எப்படி குடும்பத்தை நடத்த போறாங்க அவங்க நினைப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த கிஃப்ட் அது மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது எனக்குள்ள அண்டர் அதை வச்சிருக்கிறாருங்கிறது இப்ப நான் தெரியும். இப்ப அவங்களுக்கும் தெரியும், இவனுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குது நம்ம சாதாரணமா நினைச்சோம் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து வைக்கப்பட வேண்டியதாக வரும். அதே போல ஆண்டவர் நமக்கு ஒரு குழந்தைகளை தரும் பொழுது அதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் அதுக்குள்ள விசேஷித்த கிஃப்ட் வைத்திருக்கிறார். அது பெருசாகும் பொழுது, அதை வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டால் ஆச்சரியப்பட வேண்டியதாக வரும். அதனால வந்து அவர் சாதாரண ஒரு மனுஷனா இருந்தார், ஏழாம் முறைக்கு தான் அவர் படித்திருந்தார். ஆனா அவருக்குள்ள ப்ராஃபிட் கிஃப்ட் இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய பாஸ்டர் டேவிஸுக்கு அது தெரியல. நீ எப்படி செவன்த் கிரேட் எஜுகேஷனை வச்சு உலகமெங்கிலும் நீ எப்படி ஊழியம் செய்ய போற, எப்படி உன்னுடைய உனக்கு அந்த விதமான கிஃப்ட் இல்ல, உனக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னு சொல்லும் பொழுது பின்பு அந்த பாஸ்டரே அவருடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டார். நிறைய வியாதிகள் பிரதாண்ட ஜெபிக்கும்படியாக அவர் அனுப்பினார். ஒரு நாள் என்ன சொன்னார், எப்படி நீ இப்ப கத்தோட தூதனால் சந்திக்கும் பொழுது அந்த பாஸ்டர் டேவிஸ் வந்து ஹெட் பாஸ்டர் சொல்லும் பொழுது அவர் அதை நம்ப முடியல, இவர் ஆண்டவர் எங்க பயன்படுத்துவார், நம்ம தான் அதிகமா படிச்சிருக்கிறோம், நம்மளே ரொம்ப பயன்படுத்த முடியலன்னா இவரை எப்படி கொண்டு ஆண்டவர் உலகம் முழுசும் பயன்படுத்த முடியும். நடந்துச்சே. அதே போல கத்தர் உங்களுக்குள்ள கிஃப்ட் வச்சிருக்கிறார், சில குவாலிட்டிஸ் வச்சிருக்கிறார். நம்ம வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் பாடி, நம்ம வந்து வெறும் சரீரத்தை பார்த்து மட்டும் நம்மளை வந்து நம்ம நிதானிக்க கூடாது. நமக்குள்ள ஒரு சோல் இருக்கிறது. ஹல்லேலூயா. சோல் இன் தட் பாடி. ஆண்டவர் இந்த பாடி எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறார் என்றால் அவர் என்றால் அவர் நமக்கு கொடுத்த ஆத்மா வாழ்வதற்காக. அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவுக்காகத்தான் இந்த வந்து இந்த சரீரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. வீடு எதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது, நீங்க வாழ்வதற்காக ஒரு வீடை கட்டுறீங்க, அந்த வீடு ரொம்ப அழகா இருக்கணும், எல்லா வசதியும் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு வீடை கட்டுறோம். அதே போல ஆண்டவர் இந்த பாடி வந்து ஒரு வீடு தான். நம்முடைய சோல் வாழ்வதற்காக, சோல் தங்கி இருப்பதற்காக ஆண்டவர் இந்த பாடியை தாயின் கற்பத்தில் உருவாக்குறார். ஹல்லேலூயா. தாப்பிலிருந்து ஸ்பேம் வருகிறது, தாய்க்கு வந்து அந்த எக் கருமுட்டைகள் உருவாகிறது. அதனால எந்த ஸ்பேம் எந்த எக்கை போய் இணையணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நிறைய ஸ்பேம் இருக்கு, லட்சக்கணக்கான ஸ்பேம் ஜீவ அணுக்கள் இருக்கிறது. இதே என்றால் நூற்றுக்கணக்கான கருமுட்டைகள் தாயின் வயிற்றிலிருந்து உற்பத்தி ஆகும் பொழுது எந்த ஸ்பேம் எந்த எக்கோடு அது ஜாயின் பண்ணுமோ அவிதமா குழந்தை வருது. அது ஆண்டவருக்கும் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்னு அது அதுக்கு அவருக்கு தெரியும். எந்த ஸ்பேம் எந்த எக்கோடு இணையும், எந்த அந்த குழந்தை எவ்விதமாய் இருக்கும் என்பதை தாயின் கர்ப்பத்திலே தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று நம்ம உலகத்திலிருந்து வெளிப்பட்ட உடனே பெரிய பெண்ணா மாறின பிறகு அளவு பெரிய பையனா மாறின பிறகு நம்ம கண்ணாடியை பார்த்து நம்ம உருவம் எப்படி இருக்குது, நம்ம முகம் எப்படி இருக்குது, நம்ம பாடி எப்படி வளர்ச்சி விதமா இருக்கிறது என்பதை நம்ம நேச்சுரல் மிரர் மூலமாக நம்முடைய சரீர வளர்ச்சியை நம்முடைய சரீரத்தினுடைய தன்மையை நம்ம பார்க்கிறோம். அதே போல த மிரர் ஆஃப் காட், இந்த தேவனுடைய வார்த்தையிலே மிரர் ஆஃப் காட், ஹல்லேலூயா, நம்ம வந்து நம்ம சோலை நம்ம பார்க்கிறோம், நம்முடைய சோல் எவ்விதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது, ஒவ்வொரு மெசேஜ் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய சோல் எப்படி இருக்கிறது, அது நல்லா இருக்குதா அல்லது வந்து அதுக்கு இன்னும் கவனம் தேவையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தாய் தேப்பன் வந்து சோலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, தேவன் ஒரு சோலை நமக்கு அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரிப்பேர் எ பாடி பட் தட் சோல், அந்த சோல் வாழ்வதற்காக ஆண்டவர் ஒரு சரீரத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆமே. அதனால நம்ம உலகத்தில் வருவதற்கு முன்னதாகவே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். காட் நியூ யுவர் கம்மிங், நீங்க உலகத்துக்கு வருகிறீர்கள் என்பதே தேவனுக்கு தெரியும். அவர் வந்து எந்த டைமை பிளான் பண்ணியிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் 20வது நூற்றாண்டு 21வது நூற்றாண்டிலே நம்ம வாழ வேண்டும் என்பது அந்த டைமை அவர் பிளான் பண்ணியிருக்கிறார். பிரசங்கி 3:1 என்ன வாசிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, சூரியனுக்கு கீழே வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. 2வது வசனத்தில் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால நீங்க வந்து இந்த நாளில தான் உலகத்துக்கு வரணும்னு சொன்னா, நான் 1954 வந்து இவர் ஜனவரி 5ஆம் தேதி வரணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாரு, வச்சிருக்கும் பொழுது அதுக்கு முன்னாலே வர முடியாது, அதுக்கு பின்னாலே வர முடியாது. அந்த டைம் கூட எத்தனை மணிக்கு குழந்தை பிறக்கும், அந்த பெண்ணாம வந்து 5 மணிக்கு பிறந்திருக்கிறார். 1909 ஏப்ரல் மாசம் காலையில 5 மணிக்கு பிறந்திருக்கிறார். அந்த டைம் கூட அவர் பிக்ஸ் பண்ணியிருக்கிறார், அதுக்கு முன்னாலும் வர முடியாது பின்னாலையும் வர முடியாது. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, அதே போல மரண நாளும் சரிதான், அதுக்கு முன்னாலும் வர முடியாது பின்னாலே வர முடியாது. ஹல்லேலூயா. நீ முதிர் வயதா இருக்கும்போது கையை நீட்டு வாய், வேறொரு உன்னை கட்டி கொண்டு நீ விருப்பமில்லாத இடத்துக்கு கொண்டு போவான் அப்படின்னு பேதுருக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, அவனை முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் அவனை காப்பாத்துகிறார். யாராவது கொலை செய்யணும்னு நினைச்சா முடியல, சரிச்சாலும் கதவுகளை திறந்து கத்துறது, ஆனால் வந்து முதிர் வயது வரைக்கும் அவன் இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கும் பொழுது அதை வந்து யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், ஒருவேளை எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் வந்தாலும், எது வந்தாலும் ஒண்ணுமே நம்ம செய்யாது. ஆண்டவர் நம்ம செஞ்சா ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. யூ கான்ட் ஸ்டே லாங்கர் தேன் வாட் ஹேஸ் வாட் காட் ஹேஸ். ஆண்டவர் நம்மள வந்து இத்தனை பழகத்தான் உயிரோடு இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு மேல நம்ம இருக்க முடியாது, எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. ஹல்லேலூயா. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் எனக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி இருக்கிறார். Hallelujah. அதுக்கு முன்னால யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. God is the one determine this. எல்லாத்தையுமே கர்த்தர் தான் தீர்மானம் பண்ணிருக்கிறார். நம்ம அம்மா அப்பாவோ அல்லது நம்மளோ தீர்மானம் பண்ணல, கர்த்தர் தீர்மானம் பண்ணிருக்கிறார். Hallelujah. அவருடைய கிரியைகள் எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவருடைய பார்வையில finished. Hallelujah. நம்ம லைஃப்ல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் நடக்கும், அவருக்கு தெரியும், அது அவருடைய பார்வையில முடிஞ்சு விட்டது. நம்முடைய பார்வையில நிறைய காட்சியில இன்னும் வரல. அதனால கத்தரணிச்சிருந்தாலும் ஒரு மனுஷனை வந்து அந்த சோலை வந்து தேவனுடைய சிங்கல் வந்து உலகத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த சோல் வாழ்வதற்காக தாய் தேப்பனுடைய அந்த எனஜம் மூலமாக அந்த தாயும் கருவு அணிந்தால் அங்கே கருவை உண்டாக்கிறார். நம்ம வந்து உலகத்துக்கு வருகிறோம், உலகத்துக்கு வரும்பொழுது கத்தர் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி இருக்கிறார். ஆமே. உலகத்தில் நம்ம வரும் பொழுது நமக்கு காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில் இருக்குது, பெர்மிசி வில் இருக்கு, அவருடைய பரிபூர்ண சித்தம், அவருடைய அனுமதிக்கு சித்தம் என்று இருக்கிறது. நம்ம அவருடைய பரிபூர்ண சித்தத்தை அக்செப்ட் பண்ண வேண்டும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அவிசுவாசியோடு ஐக்கியம் வைப்பது நல்லதா? ஆவிக்குரிய பிரமா வந்த பிறகு அவிசுவாசியோடு ஐக்கியம் வைக்க அது வந்து பெர்மிசி வில், அதெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். அதனால நம்ம அக்செப்ட் பெர்ஃபெக்ட் வில், கத்துடைய பரிபூர்ண சித்தத்தை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பெர்மிசி வில் வச்சிருக்கார், அனுமதி கொடுக்கிறார். நம்ம ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம தண்டிப்பதில்லை, உடனே தண்டனை வருதில்லை, அதுக்காக ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார் அல்ல, அதுக்கு வந்து பெர்மிசிபிள் கொடுக்கிறார், அங்க வந்து அனுமதிக்கு சித்தம் கொடுக்கிறார். ஒருத்தனை போய் இன்னொருத்தனை கொலை பண்ண வைக்கிறார், அது ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவர் நினைச்சு ஸ்டாப் பண்ண முடியும். அதனால உலகத்தில் எத்தனையோ கொலைகள் நடக்கிறது. இத ஒருத்தன் பாவத்தில் ஜீவிக்கிறான், அவனை சாவடிப்பதில்லை, ஆண்டவர் அனுமதிக்கிறார் பெர்மிசிபிள். அதனால பாருங்க என்ன சொல்றால், பெர்மிசிபிள் அண்ட் பெர்ஃபெக்டபிள் ஆண்டவர் இருக்கும் பொழுது, ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது நம்ம வந்து நம்ம அக்செப்ட் பெர்ஃபெக்டபிள் தேவனுடைய பரிகுண சித்தத்தை, அந்த பரிகுண சித்தம் வார்த்தையின்படி கரெக்டா இருக்கும். அல்லது அது வார்த்தைக்கு, நம்ம செய்யற காரியங்கள் வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவர் நம்ம கண்டிப்பதில்லை. ஏனென்றால் அது ஆண்டவர் பெர்மிஸ் பண்ணுகிறார், ஆண்டவர் அதை பெர்மிஷன் கொடுக்கிறார். சரி நீ செய், போயிட்டு வா, சுத்தி பார்த்துட்டு வா, உன் மனசு போன அப்படிலாம் நீ போயிட்டு வா, உனக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும், நம்ம போற பாதை சரியில்லைன்னு உணரணும். ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ண, ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும், எனக்கு பாவத்தக்கதாவது தண்டியாதையும், நான் செய்யற காரியம் நமக்கு சித்தம் இல்லதான், ஆனா நான் இனிமேல் செய்யாதிருக்க எனக்கு பலப்பத்தாரும் கிருபையை தாருன்னு ஜெபிக்கணும். அதனால பாருங்க, God gave them the desire of their own hearts, அவங்களுடைய இதயத்தின் விருப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது வந்து இட் இஸ் கான்ட்ரரி டு த வேர்ட் ஆஃப் God, அது தேவனுடைய வார்த்தைக்கு அது விரோதமாக இருந்தாலும் ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறார். அதனால சில சாபத்து மக்கள் என்ன நினைக்கிறார், நாங்க ஒரு எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு நினைச்சோம், நாங்க 5 லட்சத்துல வீடு கட்டலாம்னு நினைச்சோம், நாங்க 15 லட்சத்துல கட்டியிருக்கோம், நாங்க ஒரு கார் வேணும்னு நினைச்சோம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சொகுசு காரை கொடுத்தார், நாங்க அது வேணும்னு நினைச்சோம், இது வேணும்னு நினைச்சோம், எங்க பிள்ளைகளுக்காக ஜாப் பண்ணோம், எங்க பிள்ளைகள்லாம் நல்ல ஜாப்ல இருக்கிறாங்க, எங்க மருமக்கள் மாதிரி நல்ல ஜாப்ல இருக்காங்க, எல்லாரும் வேலை பார்க்கறாங்க, எல்லாரும் அதிகமா சம்பாதிக்கிறாங்க, எங்க ஃபேமிலி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, எங்களுக்கு பெரிய வீடு பெரிய கார் எல்லாம் இருக்கிறது, நாங்க விரும்பினதெல்லாம் ஆண்டவர் தந்துச்சார். இதுதான் வந்து இங்க வந்து இவங்களுடைய சாட்சி எல்லாமே அப்படிதான். மோகன் சி லாசரஸுடைய மீட்டிங்ல இருக்கிறவங்க சாட்சி ஃபுல்லாவே அதுதான், அவர் அவ்விதமான சாட்சிகளை தான் என்கரேஜ் பண்ணுகிறார். அவர் ஜெபம் பண்றதும் அந்த விதமான சாட்சி தான். அதனால நாங்க நினைக்கிறனே எல்லாமே நடந்துச்சு, நினைக்கிறதை விட அதிகமாகவே நடந்து விட்டது. அதனால அங்க என்ன நினைக்கிறனா, பல்லவத்தில் வந்து காட் வந்து ஒரு கிராண்ட் ஃபாதர் மாறுகிறார், ஃபேட் கிராண்ட் ஃபாதர், அவருக்கு ரொம்ப சூழித்த மனுஷனா அவர் ஃபேட் கிராண்ட் ஃபாதரா அங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரு, பேர பிள்ளைகளுக்கு நினைச்சதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். தாத்தா கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுவோம், அவர் இருந்த இடத்த கொண்டு உட்காராம ரொம்ப ஃபேட்டா இருக்கிறார்னு வச்சுக்கிடுவோம், அங்க இந்த குழந்தைகள் கேட்க கேட்க எல்லாத்தையுமே அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதை மாதிரி அங்க நினைச்சிட்டு இருக்காங்க, காடை பத்தி அப்படி நினைச்சிட்டு இருக்க. அவர் நம்ம கேட்கல, அம்மாவுடைய பிள்ளைகள் நம்ம எது கேட்டாலும், சாக்லேட்டா அது அதுதா எல்லாம் கேக்க அது இதா ட்ரெஸ் என்னென்ன கேட்கிற பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அங்க இருந்து நமக்கு எல்லாம் தந்துகிட்டு இருக்காரு. மோகன் சி லாசரசனுடைய மெசேஜ் அதுதான், அவர் கடவுளை அதிகமா வச்சிருக்கிறார், அவரை ஃபாலோ பண்ற எல்லாருமே அப்படிதான், அவர் எல்லாமே தர்றார். அவர் அங்க உட்கார்ந்துகிட்டு உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், கிராண்ட் ஃபாதரா இருக்கிறார், ஃபேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், பேரப்பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கொடுக்கிறார். தாத்தா பாட்டி தான் பேரப்பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க, மனம் போல அதை விடுவாங்க, அதே மாதிரி அவர் செஞ்சுட்டு இருக்கிறார்னு அவன் நினைக்கிறாங்க. அவங்க வழியில் அவர் விட்டு கொண்டு நமக்கு எல்லாமே தராரு. கை நிறைய ஜுவல்ஸ் போட்டு விடுந்தான், செயினா போட்டு விடுவான், அவனை சேலஞ்ச் பண்ண வேண்டியதான், அவனு ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, ஏன்னா கையில் எங்களை பலவில் இருக்கும். அந்த மோகன் சி லாசரசுடைய வைஃப், அவங்க ஜென்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்றாங்க, என்ன நான் செய்ய முடியும், அப்படி வீடியோ பார்த்துக்கும் பொழுது இதெல்லாம் என்னது, இது எல்லாம் தேவனுடைய அனுமதிக்கு சித்தம். அவங்களுக்கு பெரிய காங்கிரிகேஷனை கொடுக்கிறார், பெரிய பில்டிங்க கொடுக்கிறார், அவங்க ஜோம் பண்ணது எல்லாமே நடக்குது, மற்றவங்களுக்கு ஜோம் பண்ணது எல்லாமே நடக்குது. இதாவது கிரேட் கிராண்ட், அங்க ரிச் கிராண்ட் ஃபாதர், ஃபேட் கிராண்ட் ஃபாதர், அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டே எல்லாத்தையுமே கிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கேட்க கேட்க கிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கடவுள் எவ்வளவு நல்லவர்னு சொல்றாங்க. பீலியாம் என்ன செய்தான் என்றால், அவனுக்கு ஆண்டவர் முதல்ல போகாதன்னு சொல்றாரு. அந்த ஜனங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ அவங்களை சபிக்க வேண்டாம், என்று எண்ணாகமம் 22:12 சொல்லுகிறார். அதே அதிகாரம் 20 நீ போன்னு சொல்றார். மறுபடியும் அவன் ஜெபிக்கிறான், பாலாக்கு நான் உனக்கு நிறைய பணம் தருவேன், உனக்கு பெரிய பதவி தருவேன், உன்னை ரொம்ப நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவனுக்கு அது மேல ஆசை வந்து விட்டது. ஆனாலும் போகாதன்னு ஆண்டவர் சொன்னா, ஒரு முறை சொன்னா கரெக்ட், அதான் பரிபூர்ண சித்தம். மே மறுபடியும் ஆசைப்பட்டு மன விருப்பப்பட்டு அந்த பாலா கொடுக்கிற வெகுமதியை நம்ம பெறணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது மனசுல வந்து அந்த விருப்பம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் வார்த்தையை விட்டு மீறக்கூடாது. இப்படி ரெண்டுக்கு மத்தியில் அவன் ஊசலாடி கொண்டிருக்கிறான். இப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், அவன் மனசு விருப்பம் போனும் பாலாக்கு கொடுக்கறதெல்லாம் பெற்றுக்கொண்டு வரணும்னு நினைக்கிறான். சரி விட்டுருவோம், பெர்மிசிபிள், சரி நீ போ, ஆனாலும் என் வார்த்தையை தவிர வேற எதையும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்த நம்ம யாத்ராம பானாராஜாத்தில அந்த மன்னா எப்படி வானத்திலிருந்து விழுகிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த மன்னா இதை மன்னாவை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அதுல திருப்தி இல்லை, எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்கிறாங்க. என்னாகும் 11:4-6 வாசிக்கும் பொழுது எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார் என்று கேட்கிற 4 வாசிக்கலாம்.
பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இஸ்ரவேலவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்,
நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார், நாங்க எகிப்துல வந்து அந்த மச்சங்களையும் அந்த கொம்படிக்காய்களையும் வெள்ளரிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளப்பூண்டுகளையும் அதெல்லாம் நினைக்கிற அந்த வனாந்தரத்தில் மன்னாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய மன விருப்பம் இறைச்சி வேணும்னு விதம், மன்னா ஆரோக்கியமான ஆகாரம். அதனால கர்த்தர் அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், அதான் பெர்மிசிபிள். கர்த்தர் வந்து என்ன செய்தார் என்றால் ஒரு காற்றை அனுப்புகிறார், சமுத்திரத்து காடுகளை அடித்து போட்டது. காடுகள் வந்து பாளையத்தை சுற்றிலும் வந்து பல மைல் தூரத்துக்கு 2 மணி உயரத்துக்கு அப்படியே கிடக்குது. இவங்க ஒவ்வொருத்தரும் போய் எடுத்துக்கிட வேண்டியதான், எடுத்து அவங்க சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஆண்டவர் கொஞ்சம் நல்ல நிறைய கொடுத்துட்டாரு, அது அவங்களுடைய மன விருப்பம். எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள், ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தார். சிலர் வந்து அந்த இறைச்சி மேல அந்த 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 கறி மேல என்ன செய்திருந்தால் அதிக ஆசை அதிக வந்து பறந்துகிட்டு என்ன செய்யாங்க கடிச்சு அவங்க இழுக்கும் பொழுது அவளை சிலர் ஆண்டவர் வாதையினால சாகடிச்சாருன்னு போட்டிருக்கு. 33 வாசிக்கலாம்.
தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார்.
அடுத்த வாசிக்கலாம்.
இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணியிருந்தால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோ தத்தாவா
என்று எல்லாருமே அந்த சாப்பிடுக்கல, எல்லாரும் காட சாப்பிட்டாங்க. சிலர் பொறுமையா எடுத்து அதை வந்து பிரிப்பேர் பண்ணி சமையல் ட்ரெஸ் பண்ணி அதை சமையல் பண்ணி மெதுவா சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு அது மேல ஒரு இச்சை இல்லை. இவங்களுக்கு ரொம்ப நாள இறைச்சியை சாப்பிடாதனால கடைச்சி போச்சுன்னு சொல்லி அதை கடிச்சு இழுக்கும் பொழுது பற்களின் நடுவில் இருக்கும் பொழுது ஆண்டவர் யார் யாருக்கு அது மேல இச்சை இருந்ததோ அவங்கள வந்து சாகடிச்சார்னு பார்க்கும். இறைச்சி கேட்டா கொடுத்துட்டேன், ஏன்க்கு என்ன ஓடுகிற போகுது, நீ வந்து அவ்வளவு அவசரப்பட்டு அதை சாப்பிடு, உன்னுடைய மனசெல்லாம் அதுல தானே இருக்குது. அதனால என்ன செய்தால் அவங்களுக்கு எல்லாமே அதுலதான் இருக்கிறது. ஏதோ வந்து ஏதோ கிடைச்சி போச்சு, யாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைச்சி போச்சு, ரொம்ப நாளா கிடைக்காது இப்ப கிடைச்சி போச்சுன்னா எங்கே ஓடியில போகுது, அங்கதானே இருக்க போகுது. கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தி புசிக்க வேண்டியதானே, ஆண்டவரே நீர் வந்து இறைச்சியை கொடுத்திருப்பதற்காக சோத்திரம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அவசரப்பட்டு அதை சாப்பிடும் பொழுது என்ன செய்தால் சட்டியில வேகிறதுக்கு முன்னதாகவே அதை எடுத்து சாப்பிடன்னு சொல்லி துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தனால அவங்களுக்கு அந்த ஆண்டவர் மேல ஒரு பச்சை இல்லை. அவங்களுக்கு எல்லாமே அந்த மாம்சத்தின் மேலதான், அந்த இறைச்சியின் மேல இருந்தனாலே கர்த்தர் அவருடைய எதிர்ந்தால் அவருடைய இதயத்தினுடைய நினைவை பார்த்து அவளை அங்கே அடித்தார் என்று சொல்லும். கர்த்தருக்கு அங்கே ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். ஏன்னா இட் இஸ் த பெர்மிசிபிள் ஆஃப் காட், இட்ஸ் நாட் த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். ஆண்டவர் மன்னாவை மறைவான மன்னாவை ஆரோக்கியமான ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க பிரசங்கத்தை கேட்கணும், இவங்க பிரசங்கத்தை கேட்கணும், அங்க போகணும் இங்கே போகணும், நமக்கு என்ன இருக்குது? ஆண்டவர் நமக்கு மன்னாவை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஹிடன் மன்னாவை தரும் பொழுது நமக்கு பல ஆசைகள் வரக்கூடாது, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆசைகள் வரக்கூடாது. அதனால பாருங்க என்ன, they fail to realize. அவங்க வந்து என்ன செஞ்சார்கள் என்றால் கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு அப்செக்டிவ் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்கிறது. இது வந்து என்ன சொல்லலாம், அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை வனாந்தரத்தில் கொண்டு வந்திருக்கிறார் என்று அதை பற்றியே அவங்க சிந்தனை பண்ணல. அதே போல நம்ம என்ன ஆண்டவர் உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார், எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு அனுபவிக்க முடியாது தருகிறார், சகல நன்மைகளை தருகிறார். ஆனா அது மேல நம்ம வந்து அதிக பற்று, அதிக ஆசை, அதை குறித்து அதிக பெருமை. படிப்பு வந்துட்டா பெருமை வந்துடும், பேரண்ட்ஸுக்கு தான் பெருமை வரும், பிள்ளைகளுக்கு வராது, பேரண்ட்ஸுக்கு வரும். பிள்ளைகள் நார்மலா தான் இருக்கும், பேரண்ட்ஸுக்கு அதிக பெருமை வந்துடும். வீடு வந்துட்டா பெருமை வரும். உலகத்தில் வீடு இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க நமக்கு மட்டும்தான் வீடு இருக்கா, வேறவங்களுக்கு வீடு இல்லையா, வேற பிள்ளைகள்லாம் படிக்கலையா, அதனால உங்க பிள்ளைகள் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் ஆயிட்டுனா அதிக பெருமை ஏற்படும். வீடு வந்துட்டு அதிக பெருமை, நம்ம பெரிய பணக்காரங்க, எவ்வளவு பெரிய மோசமான இருதயம் பாருங்க, அந்த இருதயத்தில் எவ்வளவு கேடுபாடு இருக்கு. சாத்தான் வந்து அந்த இருதயத்தை கெடுத்து போடுகிறான். நம்முடைய வாக்கேட்டி என்ன, ஆண்டவர் நம்முடைய சிந்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார், ஹல்லேலூயா. அவருக்காக ஜீவிப்பதுக்கு நமக்கு வீடு தர்றாரு, நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு தர்றாரு, எல்லாமே அவருக்கு மைமையாத்தான் தராரு, ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தேவை, அப்பதான் ஆண்டவரை நல்லா தேட முடியும். நமக்கு நல்ல டிரெஸ் தராரு, நல்ல ஆதாரத்தை தராரு, தங்குற இடத்தை தராரு, அப்படிலாம் இருந்தாதான் ஆண்டவரை நல்லா தேட முடியும், நான் ஆண்டவருக்கு நல்லா ஊழியம் செய்ய முடியும். எல்லாம் அதுக்காக தான் தராரு. முடிவில் நான் மகிமையில நடைய வேண்டும், ஹல்லேலூயா. நான் குளோரிஃபிகேஷன் போன, இதுதான் அவருடைய சித்தம், அதுக்கு தான் உலகத்தை கொண்டு வந்தார். ஏதோ தங்களுக்கு ரொம்ப கிடைச்சி விட, மற்றவர்களே தான் நம்ம பெரிய பணக்காரங்க, நாங்க பெரிய இதுல இருக்கிறோம் நினைச்சா மனமேட்டிமை, மனமேட்டிமை உள்ளவர்களுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார். தண்டனைக்கு அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு வீடு வந்துட்டுனா நீ இப்போ ஒன்னு சொல்லால் துரத்துது, ஏன் வீடு, ஏன் வீடுங்கிறது, என்ன அது வீடு, அது அதை கடன் வாங்கி கட்டி இருக்கிறோம், எதுக்கு அந்த வீட்டுல இருந்தாலே நமக்கு பெருமை வருது, ஒண்ணு நத்திங். இதெல்லாம் இதெல்லாம் ஆண்டவர் நம்ம அவருடைய ஆண்டவர் நம்ம சிந்தலிருந்து இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரோ ஜனங்களை வனாந்திரத்தில் கொண்டது மாதிரி நம்மள அந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இது சேட்டன் சேடன், இதுல அதிக போராட்டம் இருக்கிறது. நம்ம இதெல்லாம் ஓவர் கேம் பண்ணி கடுதல மகிமை அடைய வேண்டும். இந்த பர்பஸ் யாரும் நினைப்பதில்லை. ஆயிரம் பர்சங்க கேட்டாலும் ஒரு பர்சங்க கூட அவங்களுக்கு அவங்க இதயத்தில் போய் சேரல. முழுக்க முழுக்க நான் பர்சங்க அதுதான் பண்றேன், ஆனா சிலருடைய மனசுல அது பதிகிறதே இல்லை. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய பேச்சுகள் அவங்களுக்கு பிரசங்க மனசுல பதியல என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நமக்கு வந்து எப்பவுமே பயம், அவனோரவுடைய சிந்தையிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். என்னை குறித்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும், நான் அவருடைய வார்த்தைக்கு கான்ட்ரேரியா போகக்கூடாது, நான் வந்து அவருக்கு பிரியமா ஜீவிச்சு கடைசியா அவரை நான் சந்திக்கணும், ஹல்லேலூயா எனக்கு படிச்சேன். இந்த நோக்கம் எப்பவுமே நம்ம மனசுல இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல சமாதானத்தை ஏற்படுத்தணும், மற்றவங்களுக்கு நான் சமாதான குறைச்சலை கொண்டு வரக்கூடாது, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடாது. நான் இருக்கிற வீட்டில் சமாதானமா இருக்கணும், கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும். வீட்டில் ஒரு கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் சமாதானமான சூழலை ஏற்படுத்தினா தான் ஜெபம் பண்ண முடியும், பைபிள் படிக்க முடியும். வீட்டில் சண்டை இருந்தா எப்படி ஜெபிக்க முடியும், பைபிள் படிக்க முடியும். அதனால எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அத்தனை மெம்பர்ஸுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்தணும். என்னால மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, என்னால பார்த்துக்கிட்டு நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பெட்டர் கிறிஸ்டியனா மாற முடியும். நான் ஏதோ பெரிய அதிகாரம் இருக்குது, எனக்கு ஏதோ பவர் இருக்குது, எனக்கு ஏதோ விதமான பல நிறைய சொத்து சுகங்கள் இருக்குது நினைக்கும் பொழுது உங்களை இருதயம் வந்து லூசிபர் ஆவி நல்ல நிரப்பப்பட்டு பெருமை வந்து வீழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் என்ன, அவருடைய பர்பஸ் என்ன, உங்களுடைய லைஃபினுடைய ரகசியம் என்னன்னு தெரியாத நாம வந்து சில நேரங்களில் அறிவில்லாதவர்களாக இருப்போம். சாத்தான் அதிகமாக நம்முடைய நம்முடைய மைண்ட் அவன் பிளைண்ட் பண்ணுவான், அதிகமாக நம்முடைய கண்ணை மறைப்பான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். God is not just keeping a secret from you. ஆண்டவர் வந்து உங்களை வந்து என்ன சொல்றால் அந்த ரகசியத்தெல்லாம் மறைச்சி வைக்கணும்னு அவருக்கு எண்ணம் இல்லை. உங்க லைஃபை குறிச்ச சீக்ரெட் அவர் ரிவீல் பண்ண நினைக்கிறார். ஆனா நமக்கு இதமான ஒரு புத்தி வந்து அதை தியானிக்க விடாதபடி செய்யுது. அதனால ஒரு வீடு இருந்தா அது ஏன் வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த புத்தி மறைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையின் ரகசியம் உங்களுக்கு தெரியாது. அதனால ஏதோ ஒன்று நமக்கு ஆண்டவர் ஒரு கிருபையாக கொடுத்திருக்கிறார் என்று நினைக்காதபடி அது தேவனுடைய கிருபையினால வந்திருக்குன்னு சொன்னா என்னுடைய சாமர்த்தியத்தினால நான் அதை செய்திருக்கிறேன் நினைக்கும் பொழுது என்ன ஏற்படுது என்றால் அந்த கர்வம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு உங்க வாழ்க்கையினுடைய ரகசியம் தெரியாதபடி கண்ணு மறைச்சிருது. அந்த கண்ணு மறைக்குது. ஆண்டவர் நமக்கு ஃபெய்த் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. He knows you have to have a faith. ஆண்டவர் வந்து நமக்கு வந்து விசுவாசம் வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். விசுவாசம் அன்பின் அடிப்படையில் இருக்கு. நீங்க இயேசுவை நேசித்தா உங்களுக்கு விசுவாசம் இருக்கும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் லவ். அது வந்து அன்பின். நம்ம இயேசு கிறிஸ்து ஏன் விசுவாசிக்கணும்? நாம அவரை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஒரு நபரை நேசித்தால் அவர் மேல நம்பிக்கையா இருப்பீங்க. பாஸ்டர் மேல உண்மையான அன்பு வந்தால் பாஸ்டர் மேல நம்பிக்கை இருக்கும். அன்பு இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. நம்ம ஒருத்தரை அவங்க வந்து நம்ம நேசித்தோம் என்றால் அவங்க மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால ஆண்டவரை நம்ம நேசிப்போம் என்றால் அவர் மேல நமக்கு நம்பிக்கை வரும், ஃபெய்த் வரும். ஆண்டவரை நேசிக்காதவங்களுக்கு ஃபெய்த் இருக்காது. அதனால நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசேயர்கள் வந்து நாங்கள் கடவுளை நேசிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வந்து என்ன செய்ய என்றால் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். யூ ஆர் யுவர் ஃபாதர் டேபிள். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் ஆபிரகாம் பிள்ளைகள் என்று சொல்லாதீங்க. ஆபிரகாம் என்னை விசுவாசித்தான், அவன் என்னை நேசித்தான், அவன் என்னை விசுவாசித்தான். நீங்க வந்து கர்த்தரை நேசிக்கல, அதனால உங்களுக்கு விசுவாசம் இல்லை. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று யோவான் 8:44 சொல்லுகிறார். ஆனால் நம்ம பிசாசினால உண்டாகல, நம்ம தேவனால உண்டாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வந்து மீட்கப்படுகிற தேவனுடைய சிந்தையா இருக்கிறோம். அவருடைய நம்ம ஒரு ஆட்ரிபியூட்டா இருந்தோம். இப்பொழுது நம்ம உலகத்தில் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கிறோம். வி ஆர் ரெடிமபிள். ஹல்லேலூயா. நம்ம மீட்கப்பட முடியும். ஆமே. அந்த பாரிசீஸ் அண்ட் சடுசீஸ் வந்து அன்ரெடிமபிள் ஆட்ரிபியூட். அவங்க மீட்கப்பட முடியாது. உலகத்தில் நம்ம சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் அன்ரெடிமபிள் ஆட்ரிபியூட், மீட்கப்பட முடியாது. ஆனா ஆண்டவர் நம்மளை வந்து நேசித்ததுனால, உலக தோற்றத்துக்கு முன்னாக அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தனால உலகத்தில் கொண்டு வரும் பொழுது யூ ஆர் அன் ரெடிமபிள் ஆட்ரிபியூட். நீ வந்து மீட்கப்பட முடியும். எல்லாரும் மீட்கப்பட முடியல. எத்தனை பேர் இந்த வார்த்தையில ஸ்டாண்ட் பண்ண முடியல? கொஞ்ச நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அதனால அந்த மனுஷனுடைய லைஃப் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். இது வந்து ரெடிமபிள் ஆட்ரிபியூட்டா அன்ரெடிமபிள் ஆட்ரிபியூட்டா? எத்தனை ஆலோசனை சொல்லி கூட்டு வச்சாலும் பழைய திருடி கதவை திறந்த மாதிரி அவங்க பழைய நிலைக்கு தான் போவாங்க. அந்த என்ன செய்யறாங்க, இந்த பன்றி சேத்துல போற மாதிரி தான், எருவு மாடு அந்த சாக்கடைக்குள்ள போன மாதிரி தான், எத்தனை முறை வச்சாலும் திருப்பி திருப்பி அப்படிதான் போவோம். இந்த ஆத்மா அன்ரெடிமபிள். ஆண்டவர் அந்த கிரேஸ் அவங்களுக்கு இல்லை. நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஆவியில வளர்ந்தோம்னா வி ஆர் ரெடிமபிள் ஆட்ரிபியூட் என்பதை எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறோம். ஆமே. ஆண்டவர் நம்ம ரெடிமபிள் ஆட்ரிபியூட்டாக அவருடைய சிந்தையில வைத்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் அன்ரெடிமபிள், அழிவை நோக்கி அவர்கள் போகிறார்கள். அவங்க மீட்கப்பட முடியாது. கர்த்தர் உங்களை என்னை நேசித்ததுனாலே அவர் ரெடிமபிள் ஆட்ரிபியூட்டாக உலகத்தை முன்குறித்து நம்ம ஏற்ற விலையிலே காட்சியிலே இந்த உலகத்திலே கொண்டு வரும் பொழுது ஐ ஆம் எ ரெடிமபிள் ஆட்ரிபியூட். ஹல்லேலூயா. நான் விழுந்து போக முடியாது. நான் மிஸ்டேக் பண்ண ஆண்டவர் எனக்கு சிக்ஷை கொடுப்பார். நான் அதை ரியலைஸ் பண்ணும் பொழுது என் பாவத்தை அவர் மன்னித்து என்னை பெர்ஃபெக்ட் பண்ணி மகிமையிலே என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. இந்த இவர் விழுந்து போறா, இந்த விழுந்து போறான்னு நினைச்சு சாத்தா எதிர்பார்த்து நம்ம விழுந்து போக முடியாது. ரெடிமபிள் ஆட்ரிபியூட் எப்படி விழுந்து போக முடியும்? அவர் தவறு செய்தால் சேஷனிங் கிடைக்கிறது. தான் நேசிக்கிற புத்திரனை கத்த சிச்சிக்கிறார். மிஸ்டேக் பண்ணாண்டவர் கரெக்ட் பண்ணுகிறார், கடிந்து கொள்ளுகிறார். ஹாமே. சிலர் மிஸ்டேக் கடிந்து கொண்டா அவங்களுக்கு கௌரவம் ஜாஸ்தி ஆயிரும். அப்படி சொன்னா பாசத பழி வாங்கலாம், சர்ச்சைக்கு வரமாட்டோம். உங்களுக்கு தானே கேடு, சர்ச்சைக்கு வரலன்னா. அதனால என்ன சொன்னா, அது ரெடிமபிள் ஆட்ரிபியூட்னா கரெக்ட். இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் கரெக்ஷன். இந்த இடம் வந்து பிளேஸ் ஆஃப் கரெக்ஷன். வார்த்தையின்படி சொல்லும் பொழுது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைகிறோம். திவ்ய சுபாவம் நமக்குள்ள வருது. ஹல்லேலூயா. அதெல்லாம் காட்ஸ்வே நம்ம அறிந்து கொள்கிறோம். நம்ம வந்து குளோரிஃபைடு அடைய வேண்டும். ஆமென். இதுதான் நம்முடைய எண்ட். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எண்ட். அதுதான் பெரிய பணக்காரங்கள் ஆயிட்டாங்க, பெரிய டாக்டர் ஆயிட்டாங்க, பெரிய பதவிக்கு வந்துட்டாங்க. அது அப்படியுமா? நீங்களும் அதே மாதிரி வர வேண்டியதான். அது இல்லாத நமக்கு ஒண்ணும் இல்லை. நம்முடைய எந்த குளோரிபிகேஷன். ஹல்லேலூயா. ஆதாமிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த ரெடீமபிள் ஆட்ரிபியூட்டை உலகத்தில் கொண்டு வரும் பொழுது அவங்க வந்து மிஸ்டேக் பண்றாங்க. அவங்க சில நேரங்கள் பாதைகள் வந்து விலகி போகிறது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாங்கள விடுவதில்லை. ஹலேலூயா. ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஹலேலூயா. ஆடம் வாஸ் எ ரெடீமபிள் ஆட்ரிபியூட். அவனை அவர் இழக்க முடியாது. ஹலேலூயா. ஈவ் வந்து தவறு செய்தாலும் அவள் ரெடீமபிள் ஆட்ரிபியூட். ஹலேலூயா. அவள் மீட்கப்படக்கூடிய தேவனுடைய சிந்தையாக இருக்கிறாள். ஆனாலும் ஆண்டவர் அவளை ஆதி ஏபால இழந்து போக முடியாது. அவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தினால அவளுக்கு பாவ நிவர்த்தி உண்டு பண்ணி அவங்களுடைய நிர்வாணத்தை தோளினால மூடி அவங்கள வந்து அவர் கைவிடல. அவங்க தேவனுடைய சிந்தலிருந்து வந்திருக்கிறாங்க. ஹலேலூயா. காயின் வந்து அன்ரெடீமபிள் ஆட்ரிபியூட். அவன் சர்வத்தின் வித்து அவன் மனம் திரும்ப முடியாது. அவன் எத்தனை முறை பாலிஷ் பண்ணி வச்சாலும் திருப்பி அவன் வலிவி தான் போவான். அதனால ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை கொண்டு வச்சியும் அதுக்கு பிறகு இந்த ஆத்மா வழி போற ஆத்மானா அது மேல நம்ம கரிசனம் செலுத்தி பிரயோஜனம் இல்லை. அது சான்ஸ் கொடுத்தாச்சு, எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாச்சு, அதனால அது வழுவி போகுதுன்னா இது காயினை போல இருக்கிறது. கீழ்ப்படியாத சுவாபம். அவங்க மனம் போல ஜீவிப்பதுக்கு அவன் பெர்மிஷன் கொடுக்கிறார். அவர் நல்ல ஸ்டாப் பண்ணிடுவார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பெடரியை கடினப்படுத்துவன் சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான். வசனம் அப்படி சொல்லிருக்க. அடிக்கடி ஆலோசனை சொல்லி கீழ்படியாம போனா சடிதியில் சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான். நீதிமொழிகள் 29:1 வசனம். நீதிமொழிகளை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக்கிட்டே இருக்கும். எல்லா சூழ்நிலைக்கும் நீதிமொழியில் வசனம் இருக்கு. இன்னைக்கு 5 தேதினா 5 வாரத்தை படிக்கணும். அப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு முறை படிக்கும் பொழுது அந்த வசனம் உங்களுடைய உள்ளத்துல பதியும் பொழுது அது பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு வசனமும் உள்ளத்துல இல்லைன்னா அது எப்படி பேசும்? உள்ள சீடு இருக்க வேண்டும். அதுதான் நம்ம பைபிள் படிக்கிறோம். பால் வந்து என்ன செய்யறான் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து துன்பப்படுத்த வேண்டும் என்று அவன் பரவான ஆசாரத்தில் நிருபத்தை வாங்கி அவன் ரெடிமேபிள் ஆட்ரிபியூட். ஆண்டவர் அவனை விடல. இன்று பில்டர் ஆஃப் த சர்ச்சா மாற்றினார். ஹலேலூயா. சபையை கட்டுறவனாக மாற்றினார். மோசஸ் வந்து தன்னுடைய சொந்த திறமையினால ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது காட் வந்து மோசஸ் நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பிகாஸ் யூ ஆர் அன் ரெடிமேபிள் ஆட்ரிபியூட். அதனால என்ன தவறு செய்யும் பொழுது தண்டனை சேசன் கொடுக்கிறார், சிச்சை கொடுக்கிறார். ஆனா ஆண்டவர் நம்மளை கைவிடுவதில்லை. நம்ம கரெக்ட் பண்ணுகிறார். நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம லைன் அப்ல கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் பொழுது அல்லது ஒரு சகோதரியை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்க வந்து ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரா என்பதை தான் நீங்க நிச்சயப்படுத்த வேண்டும். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று நிச்சயம் வரும் பொழுது நீங்க இழக்கப்பட்டு போக முடியாது. நீங்க வந்து கெட்ட சுபாவம் உள்ளவங்களா ஜீவிக்க மாட்டீங்க. உங்களை கரெக்ட் பண்ணிக்கிடுவீங்க. உங்களுடைய புத்தியை மாத்திக்கிடுவீங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்முடைய சுபாவம் மாறிவிடும். நம்முடைய சுபாவத்தை நம்மளால மாற்றிக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தையை நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கும். இஃப் யூ ஆர் அன் எலெக்ட், யூ ஆர் அன் அட்ரிபியூட் ஆஃப் காட். நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பினா தேவனுடைய சிந்தையா இருக்கிறீர்கள். யூ ஆர் அ பார்ட் ஆஃப் காட். நீங்க தேவனின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். யூ கான்ட் பி லாஸ். இதோ நீங்க வந்து இழக்கப்பட்டு போக முடியாது. நீங்க விழுந்து போக முடியாது. நீங்க குளோரிஃபிகேஷன் அடையாம போக முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? அதுதான் நம்முடைய ஃபெய்த். அதுதான் நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. இதோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ ஆம் அன் எலெக்டட் காட். ஹல்லேலூயா. ஐ ஆம் அன் அட்ரிபியூட் ஆஃப் காட். ஐ ஆம் அ பார்ட் ஆஃப் காட். ஐ ஹேவ் நெவர் பீன் லாஸ்ட். ஹல்லேலூயா. எல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது. ஆல் திங்ஸ் ஆர் வொர்க்கிங் டுகெதர் ஃபார் குட் டு மீ. ஹல்லேலூயா. பிகாஸ் ஐ லவ் காட். ஹல்லேலூயா. நான் இயேசுவை நேசிப்பேனாலே என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நன்மை செய்துவாய் நடக்கிறது. இது ஆண்டவர் அதை போய் எப்படி முடிக்கிறார்னு நம்ம பார்க்கலாம். எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஒளித்த ஆண்டவர் எப்படி கொண்டு போறாருன்னு பார்க்கலாம். இந்த சோல் ஆண்டர் எப்படி கொண்டு போறாருன்னு பார்க்கலாம். நம்ம ஃபேமிலி ஆண்டர் எப்படி கொண்டு போறாருன்னு பார்க்கலாம். நம்ம லைஃப் ஆண்டர் எப்படி கொண்டு போறாருன்னு பார்க்கலாம். எல்லாம் அவருடைய கருத்துல இருக்கு. அவருடைய ஞானம் அனந்த ஞானம். நம்முடைய ஞானத்தை காட்டில் அவருடைய அனந்த ஞானம். நம்ம அவிதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த லைஃப் குறிச்சுதான் ஒரு மிஸ்ட்ரி நமக்கு ரிவீல் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்கள் வரும் பொழுது அந்த உபத்திரம் வந்து அதை குறித்து நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் உபத்திரமானது பரீட்சையை உண்டு பண்ணுகிறது, பரீட்சையானது நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்த மாட்டோம். உபத்திரம் வந்து நம்முடைய கேரக்டரை பில்ட் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஒரு சிறுசிப்பு வந்து சிறுசிகரை குறை சொல்லக்கூடாது. மண்பாண்டமானது, நீ என்ன ஏன் இப்படி உண்டாக்கின, ஏன் என்ன ஒரு கூந்தொட்டியா உண்டாக்கினா, ஒரு பானையா உண்டாயிருக்க கூடாதா? அதனால ஒரு கரிசட்டி என்ன செய்யறது என்றால், குழம்பு வைக்கிற கரிசட்டி, நீ என்ன ஏன் ஒரு கூந்தொட்டியா உண்டாக்கியிருக்க கூடாதான்னு சொல்லி அது கேள்வி கேட்க முடியாது. அது வந்து குயவனுடைய சோபரின் பில். அது அவன் என்ன தீர்மானம் செய்யனாலும் அந்த கிளையை வைத்து, அந்த களிமண்ணை வைத்து அங்கே வந்து அவன் வந்து ஒரு பொருளை மனசுல நினைச்சுக்கிறத வச்சு டிசைன் பண்ணுகிறான். அதே போலதான் கத்தர் என்ன செய்யறாரு, நம்ம ஆணாகவும் பெண்ணாகவும் டிசைன் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை இந்தியன்ஸாக தமிழனாக டிசைன் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா எல்லாமே ஒரே நோக்கம், நம்ம குளோரிஃபிகேஷன் அடையவிட்டோம். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய தீர்மானம். தி பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப், தி மிஸ்டரி ஆஃப் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. அந்த பட்டர்ஃபிளை என்ன பண்ணுகிறது, எருக்கச்சலை எருக்க இலையினுடைய அடியில போய் முட்டை விடுகிறது. சின்ன சின்ன முட்டை அங்க விடுகிறது. பின்பு அந்த முட்டைகள் பொறித்து என்ன கேட்டர் பில்லராக கம்ப்ளீட் புழுவாக மாறுகிறது. தொட்டாலே நமக்கு வந்து நமைக்கும் உடம்பு. அது ஒரு அறுவறுப்பான கம்ப்ளீட் புழுவாக மாறுகிறது. அது இலைய நிறைய சாப்பிடுது. எருக்க இலைய அது சாப்பிடுகிறது. பின்பு என்ன ஒரு கூட்டு புழுவாக மாறுகிறது. இலையில அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த கூட்டுக்குள்ள அதுக்கு சில நாட்கள் அங்கே இருக்கிறது. பின்பு அந்த கூடு வெடிச்சு அழகான பட்டர்ஃபிளையா மாறுது. ஹல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய லைஃப். ஆண்டவர் வந்து ஜென்டல் அங்க நம்மள வந்து குளோரிபிகேஷன், ஆண்டவர் நம்ம வந்து மகிமையில பார்த்தார். அழகான பட்டர்ஃபிளை. ஹல்லேலூயா. நீங்க நானும் அழகான பட்டர்ஃபிளை. ஆனா என்ன சொல்லுங்க, உலகத்துக்கு வரும் பொழுது நம்ம கேட்டர்பில்லரா மாறுறோம். கேட்டர்பில்லர் வந்து ரொம்ப அக்லியா இருக்கும், ரொம்ப அருவறுப்பானதா இருக்கும். அதே போல இந்த வாழ்க்கையானது நெகட்டிவ் லைஃப் ஆயிருக்கு. நமக்கு ஒரு நெகட்டிவ் லைஃப் கொண்டு வந்து இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை எதிர்மறையான ஒரு வாழ்க்கையா இருக்குது. அநேக போராட்டங்கள் இருக்கிறது. சிலர் அழுகிறார்கள். அழாதவர்கள் யாருமே கிடையாது. வாழ்க்கையில சில சம்பவங்கள் ஏற்படும் பொழுது நம்ம அழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஆமா, உலகம் நமக்கு வந்து அநேக நேரத்தில் வேதனை கொடுக்கிறது. இட்ஸ் எ நெகட்டிவ் லைஃப். ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி பார்த்திருக்கிறார், அழகான பட்டர்ஃபிளையா பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இலையை போய் அது அப்படியே நிறைய சாப்பிடும். நிறைய சாப்பிட்டு வர கூட்டுக்குழுவா மாறும். அதே போல நம்மளை வந்து அணுகின்றால் பல ஸ்டேஜஸ்க்குள்ள நம்ம கொண்டு செல்கிறார். நம்ம குழந்தை பருவத்திலிருந்து வாலிபுரம் அடைகிறோம். பின்பு ஓல்டு ஏஜ் அடைகிறோம். கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இங்க ஸ்தானத்துல நம்ம வருகிறோம். இதுமாக பல ஸ்டேஜில் போயிட்டு இந்த உலகமானது இது இந்த லைஃப் வந்து டெஸ்ட் ஹவுஸ் ஆகிருக்கிறது. நம்மளுடைய சரீரத்தில் அநேக நோய் கிருமிகள் இருக்கு. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா நிறைய காரியங்கள் ரொம்ப நெகட்டிவா இருக்கிறது. அதுக்காக தான் பிளட் டெஸ்ட் எடுக்கிறது இல்லை. பிளட் டெஸ்ட் எடுக்க விரும்புறதே இல்லை. நம்ம தான் மாத்திரை மெடிசன் மேல நமக்கு நம்பிக்கை இல்லையே, எதுக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுக்கிறது? அது டயபிட்டிஸ் எவ்வளவு இருக்குது, அது எவ்வளவு இருக்குது, கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் அவன் சொல்லுவான். நம்ம தான் அது மாத்திரை மெடிசன் மேல விருப்பம் இல்லையே, நம்ம அதை எடுக்க போறாப்ல இருந்தா நம்ம டெஸ்ட் எடுக்கணும். எதுக்கு எடுக்கிறது அப்படின்னு இருக்கு. அதனால பாருங்க, எனக்கு நம்மளுடைய பிளட் டெஸ்ட் வந்து ரொம்ப காரியங்கள் வந்து நம்மளத்துல வந்து அநேக நோய் கிருமிகள் இருக்கிறதாக நமக்கு காண்பிக்கும். ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதை ரியலைஸ் பண்ணா நீங்க பெருமை பாடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. உங்களுக்கு பெருமை வர்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. என்ன லைஃப் பாடியிலே எவ்வளவு காரியங்கள் இருக்கு, எவ்வளவு கான்ட்ரேரியா இருக்கிறது. பாருங்க, இவ்விதமான ஒரு லைஃப் கொண்டு வந்து கடைசியா நமக்கு ஆண்டவர் வார்த்தையினாலே நம்ம மறுரூபப்படுத்தி நம்ம வந்து இது நம்முடைய சோல் மறுரூபமாயி ஒரு நாளிலே பாடி சேஞ்ச் வரும்பொழுது நம்ம பட்டர்ஃபிளையா மாறிடுறோம். ஹல்லேலூயா. கேட்டர் பில்லரா இருந்தது, இப்ப பட்டர்ஃபிளையா மாறியிருக்கு. இந்த கேட்டர் பில்லர் வந்து அந்த லைஃப் ஜேர்னிலே ஆண்டவர் அதை நியமிச்சிருக்கிறார். முதல்ல நம்ம தேவண்ட சிந்தையில இருந்தோம். ஆனா என்ன செய்தால் ஆண்டவர் இந்த பூமியில கொண்டு நம்மளை ப்ரூஃப் பண்ணுகிறார். இந்த கேட்டர் பில்லர் ஸ்டேஜ் வரணும், அதை மின் குளோரிபிகேஷன் பாடி சேஞ்ச் வருது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புகிறோம். காட்ஸ் பிளான் இது, தி மிஸ்டரி ஆஃப் யுவர் லைஃப். இதை வந்து பெர்மிசிவ் பில் வந்து என்ன செய்யறால் ஃபால கொண்டது, வீழ்ச்சியை கொண்டது. ஆடம் அண்ட் ஈவ் விழுந்து போனார்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டு விழுந்து போனார்கள். ஆண்டவர் அந்த ஆண்டு விழுந்து போனனால்தான் நம்ம தாயின் மூலமா பிறந்திருக்கிறோம். நம்ம வந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன, பெர்ஃபெக்ட் வில்ல என்ன வந்தால் நம்ம உலகத்துக்கு சிருஷ்டிப்பின் மூலமாக வர வேண்டும். ஆடம் வந்து ஆடம் கேம் பை கிரியேஷன். ஆனா நீங்க வந்து மாம்சத்தின் படி பிறந்திருக்கிறீங்க. நீங்களும் நானும் மாம்சத்தின் படி பிறந்திருக்கோம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மாம்சத்தில் தான் பிறந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவுடைய பரிபூர்ண சித்தம் பெர்ஃபெக்ட் இல்லை என்னவென்றால் when we come by creation. ஆனால் நம்ம ஒரு பெண் மூலமாக இஸ்ரீ மூலமாக உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இஸ்ரீன் மூலமாக உலகத்தில் வந்தது காரணம் என்னவென்றால் ஃபால், வீழ்ச்சி, ஏவால் விழுந்து போனதுனால அதிலிருந்து பிள்ளைகள் வந்து தாயின் மூலமாக பிறக்கிறது. நம்ம ஒரு டெரஸ்ட்ரியல் பாடி, பூமிக்குரிய ஒரு சரீரத்தை உடையவளாக இருக்கிறோம். நமக்குள்ள எல்லாமே இருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. புண்ணியவான் 5:3 2 15-17 வரைக்கும் வாசிக்கும் பொழுது உலகத்திலும் உலகத்தில் உள்ளதும் அன்பு கூறாங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவில்லை அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவர்கள். உலகம் அதிக இச்சையை ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தம் என்று சொல்லும்பொழுது அவருடைய பரிபூர்ண சித்தம். ஆனால் கர்த்தர் நமக்குள்ள என்ன செய்யுங்க, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறார். இந்த பாடிக்குள்ள எல்லாமே இருக்கு. எனக்கு எது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம அதை ஜெயிக்கிறோம். இதெல்லாமே நமக்கு பிரைட் ஆஃப் லைஃப், அதான் ஜீவனத்தின் பெருமை. நாங்க மாம்சத்தில் விழுந்து போல வேசித்தனம் பண்ணல. ஆனா பிரைட் ஆஃப் லைஃப் அதை விட மோசமானது இருக்கு. ஜீவனத்தின் பெருமை இருக்குது, அது அதை விட மோசமான பாவமாச்சு. பெருமை, மனமேட்டிமை. அந்த மனமேட்டிமை தானே இருக்கையில பொல்லாத பாவம். அவ்வளவு நான் அதுல அந்த பாவம் என்று இல்லை, இந்த பாவம் இல்லை, நான் எந்த தப்பும் செய்யல, நான் ரொம்ப கரைச்சு. உனக்குள்ள ஜீவனத்தின் பெருமை இருக்குது. அது 3வது காரியம் இருக்குது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ரொம்ப மோசமானதாச்சு. லூசிபர் ஆதியாச்சு அது. அதனால பாருங்க என்ன செய்ய, இதெல்லாம் கத்திரிக்கு விரோதமாக கிரியை செய்கிறது. ரெசிஸ் காட். இந்த சுவாபங்கள் எல்லாமே நம்முடைய மாம்சத்திலிருந்து கத்திரிக்கு விரோதமாக கிரியை செய்கிறது. ஆண்டவர் ரொம்ப பெருமையா இருக்கிறார். ஹல்லேலூயா. God's patience is eternal. அவர் ரொம்ப பெருமையா இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் வந்து லேக்கா ஃபயருக்கு போவான்னு அவருக்கு தெரியும். யார் 2வது வீட்டில் இல்ல நித்திய ஜீவனை பெறுவாங்கன்னு தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா நீங்க காடா இருக்கும். சில சொல்லுவாங்க எனக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு என்ன சொல்லுங்க, இவனுக்கு என்ன சொல்லுங்க, எனக்கு சொல்லாண்டா, நான் ரொம்ப ஞானி, அவனுக்கு ரொம்ப அறிவு இருக்குதும்பாங்க. அப்ப என்னன்னா தன்னை கடவுளா நினைக்கிறவங்க தான். கடவுளுக்கு தான் யாரும் ஆலோசனை சொல்ல முடியாது. மனுஷங்களா இருந்தா ஆலோசனை சொல்லிதான் ஆகணும். ஆலோசனை வந்து கேட்கவும் செய்யணும். ஒரு சின்ன பிள்ளை வந்து என்கிட்ட வந்து, பாஸ்டர் நீங்க இது வந்து நீங்க சொன்னது தப்பு, பைபிள்ல இப்படிதான் போட்டிருக்குன்னா நான் ஏத்திதான் ஆகணும். வார்த்தை வந்து யாராவது சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நான் ஏத்துதான் ஆகணும். நான் பாஸ்டரா இருந்தாலும் ஏத்துதான் ஆகணும். அதனால பாருங்க, வார்த்தையை காமிக்கணும். சும்மா அவங்களுடைய இமேஜினேஷன் எல்லாம் ஏன்ட வந்து பேசக்கூடாது. பைபிள் கொஸ்டின் இருந்தா பைபிள் ஆன்சர் இருக்குது. அது பைபிளிக்கல் கொஸ்டின் ஆயிருக்கணும். கண்டத மனசுல நினைக்கலாம், கேள்வி கேட்பேன், நான் பாஸ்டர் அதை கேட்பேன், இதை கேட்பேன். உன்னுடைய இமேஜினேஷன் எல்லாம் கேட்காத, பைபிள் கொஸ்டின் கேள்வி, நான் பைபிள் ஆன்சர் கொடுக்குறேன். அதனால பாருங்க என்ன சொல்றால், இந்த கத்தருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு போய் யாரும் நம்ம ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு யாரும் ஆலோசனை சொல்லக்கூடாதுன்னா நீங்க காடு, உங்களை நீங்க காடா நினைக்கிறீங்க. அதனால நம்மளை வந்து அப்ப காடுக்கு ஈக்குவலா நம்மளை உயர்த்தும் பொழுது அது லூசிபர் ஆவியாக இருக்கிறது. லூசிபர் ஆவி தான் நம்ம கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்தினா. எனக்கு ஆலோசனை சொல்ல உங்களுக்கு ரைட் இருக்குது, நல்லது சொல்லுங்க, கேட்கிறேன். பாஸ்டர் நீங்க இதை மாதிரி இதெல்லாம் ஆகுது, இப்படிலாம் ஆகுது, நல்ல நீ நல்ல வேலை சொன்னாப்பா, நான் நான் இனிமே கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீ நல்ல வேலை சொன்னா அப்படின்னு சொல்றதுதான் தாழ்மை. எனக்கு அது தெரியல, நான் சும்மா பேசிட்டு இருக்கேன். நான் என்ன செய்யா, இந்த மாதிரி ரிசல்ட் வருதா, நீ நல்லது சொன்ன, நீ சொன்னதுக்காக ரொம்ப நல்லது. ஓ, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நம்மளால ஒரு பேட் அட்மாஸ்பியர் உருவாக்கக்கூடாது. நல்லதை நீ சொன்னா அப்படின்னு சொல்லி அப்படி, அதுதான் தாழ்மைங்குது. ஆலோசனையை கேட்பதுதான் தாழ்மை. ஆலோசனை ஏத்து நிற்கிறது பெருமை, ஜீவனத்தின் பெருமை. அது கிரேட்டஸ்ட் சின். அது பெர்ஃபெக்ஷன் அடைய முடியாது, பரிபூர்ணம் அடைய முடியாது, ராப்சர்ல போக முடியாது. நம்ம ராப்சர்ல போனா பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும், நம்ம ஆலோசனைகளை கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் ஆலோசனை சொல்ல முடியாது, சொல்லக்கூட அவர் தான் எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கிறார், அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார், அவருக்கு ஆலோசனை சொல்ல நம்ப முடியாது. அவருடைய சாவரியின் முன்படி எல்லாத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் யாக்கோபை தெரிந்து கொண்டு நான் வந்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்கிறார். பிள்ளைகள் இன்னும் பரவாமலும் அவர் நல்வினை தீவினை அறியாமல் இருக்கையில் தேவனை தெரிந்து கொள்ளப்படியே இருக்கிற அவருடைய தீர்மானமானது கிரியனாலே நிலை நிற்காமல் அழைக்கிறதாலே நிலை நிற்கும்படி நான் வந்து யாக்கோபை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மூத்தவன் இளைவனுக்கு ஊழியம் செய்வான், நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். அதனால யாந்தோர் யாக்கோபை நேசிக்கிறார், யாஸ்கோபை தெரிந்து கொள்கிறார். அவனுடைய கிரியைகள் அல்ல, அவனுடைய அழைக்கிறவராலே அவன் நிலை நிற்கிறான். God's election by grace. Hallelujah. The purpose of God according to election. அவனுடைய தெரிந்து கொள்கையின்படியே இருக்க தீர்மானம். அவர் நம்ம வந்து பிரைடா தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. நம்ம glorification தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. அது அவருடைய election. Hallelujah. ஆடம் அண்ட் ஜீசஸ் நம்ம பார்க்கும் பொழுது ஆடம் வந்து தேவனுடைய சிந்தையில இருந்தான். உலகத்தில் வரைக்குமா தேவனுடைய சிந்தையில இருந்தான். பின்பு அவனை ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் கொண்டு வந்தார். அதான் ஆதியாகமம் 1:26-27 அவர் மனுஷனை தேவனுடைய சாயலாக சிசித்தார். அவன் தேவ சாயலாக இருந்தான், ஆணும் பெண்ணுமாக சிசித்தார். அவனுக்குள்ள மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கிறது. பின்பு என்ன செய்த ஆதியாகமம் 2 அவனுக்கு ஒரு பூமிக்குரிய சரீரத்தை கூட மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார் என்று பார்க்கிறோம். அதனால பாருங்க, முதலாவது அவன் தேவனுடைய சிந்தையில இருக்கிறான். ஆட்டிடியூட் ஆஃப் காட் இன் த மைண்ட் ஆஃப் காட் பிஃபோர் த வேர்ல்ட் பிகன். அதன் பின்பு அவனை வந்து தியோபனி பாடியில ஆவிக்குரிய சிறையில கொண்டார். 1:26-27 அதன் பின்பு 2:7 டெரஸ்டியல் பாடியில கொண்டு வர. டெரஸ்டியல் பாடினா பூமிக்குரிய சரீரம். அவன் மீன் பூமிக்குரிய சிறையில கொண்டு அவனுக்குள்ள வந்து ஏவாள் அங்கே இருக்கிறாள். 2 வந்து 21-25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவனுக்கு அயந்த நித்திரை ஏற்படுத்தி அந்த ஏவாளை வந்து ஆதாமிலிருந்து அவர் பிரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாம் வந்து மறிக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Adam didn't die, there was no purpose of Jesus to die. ஆண்டவர் வந்து மறிப்பதற்கு எந்த தீர்மானமும் இல்லை. அவன் பாவத்தில் விழுந்து போனனாலே மரணம் வந்தது அவனை ரெஸ்டோர் பண்ணுவதற்காக, அவனுக்கு ரிடெம்ஷன் கொடுவதற்காக. இயேசு கிறிஸ்து லாஸ் ஆடாம் இருந்து ஹெவன்ல இருந்து இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அவரும் என்னென்றால் தேவனுடைய சிந்தையில இருந்தார். இந்த மத மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் அறிந்திருந்தார். அவர் வந்து தேவன் வந்து தியாபனி பாடியில இருந்தார். தியாபனி பாடியில வந்து டெரஸ்டியல் பாடி பூமிக்குரிய சிறையத்தில் வந்தார். அதெல்லாம் 3 bodies. அதன் பின்பு குளோரிபிகேஷன் வருகிறது. ஆடம் அண்ட் ஜீசஸுக்கு ரெண்டு பேரும் தான் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா தேவனுடைய சிந்தையில இருந்து பின்பு ஆவிக்குரிய சரீரத்தில் வந்து அதன் பின்பு பூமிக்குரிய சரீரத்துக்கு வந்தாங்க. ஆடம் அண்ட் ஜீசஸ். மற்ற எல்லாருமே நம்ம தேவனுடைய சிந்தையில இருந்து நம்ம ஆவிக்குரிய சரீரத்தை பைபாஸ் பண்ணி அதுல நம்ம போகாதபடி பைபாஸ் பண்ண. பூந்தமல்லி போனோம்னா பைபாஸ் ரோடு இருக்கு. இப்படி போயிட்டா பூந்தமல்லிக்கு உள்ள போக மாட்டோம். ஆனா பூந்தமல்லியை நம்ம தாண்டியிருந்தோம். அதே போல நம்ம பைபாஸ் நம்ம வந்து நமக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது, நம்ம அதுக்குள்ள போகாதபடி அதை நம்ம பைபாஸ் பண்ணி நம்ம ஒரு பூமிக்குரிய சரீரத்தில் ஃப்ரம் தாட் டு ஃபிளஷ். ஆனா ஜீசஸ் வந்து தாட், வேர்ட் அண்ட் ஃபிளஷ். ஆடம் வந்து தாட், வேர்ட் அண்ட் ஃபிளஷ் வந்தாங்க. நம்முடைய தரப்பு வந்து தேவனுடைய சிந்தையில இருந்து நம்ம மாம்சத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. God's plan of redemption. ஆண்டவர் ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். பீப்புள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க போல இமேஜின் பண்ணிடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி உலக வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சாங்க. நம்ம உலகத்தில் பிறந்தது எதனால பிறந்தோம் என்றால் ஏவாள் விழுந்து போனனால, ஆடம் அண்ட் ஈவ் விழுந்து போனனால நம்ம உலகத்தில் வந்து மாம்சத்தில் பறக்க வேண்டியதாக வந்தது. நம்ம தியோபனியை பைபாஸ் பண்ணி நம்ம நேரடியா அனுப்பிச்சா மாம்சத்தில் வந்திருக்கிறோம். சொல்றத நல்லா கவனிக்க வேண்டும். அதனால பாருங்க, இந்த தியோபனியும் இந்த ஆவிக்குரிய சரீரமும் பூமிக்குரிய சரீரமும் மிக்ஸ் ஆகும் பொழுது குளோரிபிகேஷன் ஆகுது. நம்ம மைமின் சரீரம், நமக்கு ஒரு தேவனி பாடி இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது, ஒரு அங்க பூமிக்கு கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஒரு வீடு இருக்கிறது, அதுதான் தியாசனி பாடி. இது பூமிக்கு சரீரம், இது டிசால்வ் ஆகிவிடும். இது ஏஜ் ஆகும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா மறிச்சு அப்படியே ஸ்ட்ரென்த் இழந்து படுத்த படுக்கையாகி பதில் சாக வேண்டியது வரும். இது வந்து இந்த மாதிரி ஒரு சரீரம், இது பூமிக்குரிய சரீரம். அந்த சரீரம் மறிக்காது, அது தியாசனி பாடி, அதுல வியாதி வராது, அது பாவம் செய்யாது, இது பாவம் செய்யக்கூடும். அதனால இவ்விதமான ஒரு பாடியை கொண்டு இந்த என்றால் இந்த பாடி அந்த பாடியை சந்திக்கும் பொழுது நமக்கு குளோரிபிகேஷன் கிடைக்குது. ஆண்டவர் வந்து உலக தோற்றத்துக்கு முன் அறிந்திருக்கிறார். எதற்காக முன் அறிந்திருக்கிறார்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக நம்மை முன் அறிந்திருக்கிறார். ரோமர் 8:29 வாசிக்கிறோம், அவர் மகிமை அடைந்தது போல நாமும் மகிமை அடைய வேண்டும். ஆமென். எவ்வளவு முன்னறிந்தாரோ அவளை முன்குறித்திருக்கிறார், எவ்வளவு முன்குறித்தாரோ அவளை நீதிமான்களாக்கியிருக்கிறார், எவ்வளவு நீதிமான்களாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. காட்ஸ் சா அஸ் இன் க்ளோரி, தேவன் நம்மை மகிமையிலே பார்த்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் மறிக்க வேண்டும் என்றால், நம்முடைய பாவத்துக்காக மறிக்க வேண்டும் என்றால், அவர் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் வந்து இந்த ஒரு மாம்ச சரீரத்தில் வர வேண்டியதாயிருந்தது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆண்டவர் பேதுரு யாக்கோபு யோவான் மூணு பேரை கூட்டிக்கிட்டு மலை உச்சிக்கு போறார். அவன் வந்து மத்திய 14,000 உள்ளந்து ஆட்சி வாசிக்கும் பொழுது அவருடைய வஸ்திரம் மின்னலை போல அது வந்து தளிச்சுன்னு மின்னுனது, அவருடைய முகம் சூரியனை போல மாறினது. மோசஸ் எலைஜி அங்க வந்து அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மேகம் அவரை நிழலிட்டது, அவருக்கு தலைக்கு மேல ஒரு மேகம் வந்தது, அதுலேருந்து ஒரு சத்தம் வந்தது, திஸ் இஸ் மை பிளவர் சன் ஹியர் ஹிம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. அங்கிருந்து வாழ்க்கை ஒரு சத்தம் உண்டாயிட்டு. அப்பொழுது தேவர் சொல்லுகிறார், இங்கே இந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம், இங்கே நமக்கு ஒரு கூடாரத்தையும், இத மோசைக்கு ஒரு கூடாரத்தையும், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தையும் நம்ம போட்டு இங்கே இருந்து விடலாம். அதான் மவுண்ட் ட்ரான்ஸ்ஃபிகரேஷன். இயேசு அவங்களுக்கு முன்பாக குளோரிஃபைட் ஆனார், குளோரிஃபைட் பாடி அவர் பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு ப்ரீவியூ ஆஃப் த குளோரிஃபைட் பாடி, தேவன் தந்த மகிமையின் சரீரத்தை ஒரு ப்ரீவியூ முன்காட்சியாக அவருக்கு காண்பிக்கும் பொழுது. பின்பு மோசஸ் போயிட்டாங்க, எலஜா போயிட்டாங்க, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹியரிங் இவருக்கு செவி கொடுங்கள். இயேசுவை தவிர வேற ஒருவரையும் அவர்கள் காணவில்லை என்று நம்ம அந்த மத்திய 14:1 இருந்து அவர் அப்படியே குளோரிஃபைட் ஆனார்ல மறுரூப மலையில, அப்படியே அவர் குளோரிஃபைடா இருந்துட்டா என்ன செய்ய முடியாது? சிலுவையில் நமக்காக மறிக்க முடியாது. He couldn't go into glorification and stay there. ஏனென்றால் அவர் அப்படியே மகிமையில போல ஒரு முன்காட்சியா கொஞ்ச நேரம் காமிச்சார், சில நிமிடங்கள் அவங்களுக்கு காமிச்சார். அவர் அப்படியே குளோரிபிகேஷன் இருந்தா நமக்காக அவர் மறிக்க முடியாது, நமக்கு ரெடெம்ஷன் வராது. ஹல்லேலூயா. He had to go to Calvary. Hallelujah. And die. நமக்காக மறிக்க வேண்டும். அதனால கொஞ்ச நேரம் அதை காமிச்சார். இதுதான் மகிமையின் சரீரம்னா இப்படி இருக்கும், உங்களுடைய முடிவு இதுதான். ஹல்லேலூயா. God saw us in glorification. Hallelujah. அதுக்கு நீங்க terrestrial பாடியில வரணும், உங்களை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், நீங்க தேவனுடைய பிள்ளை தான், நீங்க எலெக்ட் ஆஃப் காட், நீங்க நிரூபிச்சு காமிச்சு உங்களுடைய சுபாவம் நிரூபிச்சு காமிக்கணும். சின்ன ஆலோசனைக்கு கூட கீழ்படியாம இருந்துகிட்டு என்ன நீங்க எப்படி நிரூபிச்சு காமிக்கிறீங்க? சமாதானமா இரு, சண்டை போடாத, ஒரே சின்ன ஆலோசனை தான். வீட்டில் சமாதானமா இரு, சண்டை போடாத, அந்த ஒரு ஆலோசனைக்கே வந்து கீழ்படிய முடியலன்னா நீங்க எப்படி மறுரூபம் அடைய முடியும்? பாஸ்டர் என்ன சொல்றாரு? சமாதானமா இரு. என்ன சொல்றாரு? சண்டையை நீ உற்பத்தி பண்ணாத, நீ சண்டைக்கு காரணமா இருக்காத, இதுல என்ன தப்பு வந்துட போகுது? சரி பாஸ்டர், கீழ்படிய வேண்டியதானே, நல்ல பேர் எடுக்கலாம்ல, மறுரூபம் அடையலாம்ல, பாத்தீங்களா? அதனால ஆண்டவர் இந்த மாச சரீரத்தில் கொண்டு நமக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். இந்த பாடியில லாப் சின் இருக்கிறது, நம்முடைய ஸ்பிரிட்ல வந்து அந்த பெருமை இருக்கிறது, எல்லாத்தையும் கொண்டுதான் வர்றாரு. நம்ம அதெல்லாம் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஜெயிச்சா நமக்கு குளோரிபிகேஷன் கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனே மாம்சத்துல வந்து தன்னை கீழ்ப்படிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார், அவரே தன்னை தாழ்த்துறாரு, அவரை வந்து அந்த சஃபரிங் வந்து அவரை பூர்ணப்படுத்தி அதுக்கு பின்னர் குளோரிபிகேஷன் அடைகிறார். இதுதான் மிஸ்ட்ரி ஆஃப் லைஃப். அது வாழ்க்கையின் ரகசியம். வாழ்க்கையின் ரகசியம் தெரியாம நம்ம வந்து அதை சாதிக்கிற போறோம், இதை செஞ்சிட போறோம், ஒன்னையும் செய்து சாதிக்க முடியாது. தேவனுக்கு பயந்து ஜீவிப்பதுதான் மகிமையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. மனம் போல இஷ்டம் போல வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு ஜீவிச்சு நாங்க முன்னேறலாம் நினைச்சா முடியாது. அதெல்லாம் ஒரு நாள்ல கணக்கொப்பிக்கணும். ஆமே. ஜீசஸ் எண்டட் அப் இன் க்ளோரிபிகேஷன். அதே ஆண்டவரிலிருந்து மகிமையிலே அவர் முடிசூட்டப்பட்டார். இயேசு கிறிஸ்து மனத்தை பாதாளத்தை பிசாசையும் ஜெயித்து மகிமையிலே முடிசூட்டப்பட்டார். ஹல்லேலூயா. அதே போல நம்மையும் ஆண்டவர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் என்றால் நம்ம குளோரிஃபைட் பாடியில அவரோடு கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம், நித்தியத்தை ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. இட்ஸ் காட்ஸ் பிளான். எவ்வளவு இருக்குது பிரசங்கம் பண்ணக்கு நமக்கு நேரம் இல்லை. அவர் தான் உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், வேற யாரும் ஜெயிக்கல, எல்லோரும் ஃபெயிலியர் தான். இஸ் த ஒன்லி ஒன் ஹூ எவர் ஓவர்கேம். எவ்ரிபடி எல்ஸ் ஃபெயில்டு. உலகத்தில் எல்லாருமே வந்து இழக்கப்பட்டு போவோம். நான் பெரிய நீதிமான் சொல்லாதங்க. நீ விழுந்து போயிருக்கிற எவ்வளவு காரியங்கள் விழுந்து போயிருக்கிற, எவ்வளவு தவறு இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உலகத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. மற்ற எல்லாரும் விழுந்து போனா நமக்கு ஆண்டவர் இங்க லிட்டில் ஃபேஸ் ஆஃப் டைம் கொடுத்திருக்கிறார். கொஞ்ச காலத்தை கொடுத்துக்க, நம்ம பிரிப்பேர் பண்ணணும். ஹல்லேலூயா. சர்ச் வந்து சின் ஃப்ரீயா மாறணும். எல்லாத்தையும் காரியத்திலிருந்து நம்ம சபை விடுதலை ஆக வேண்டும். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்ன ஒண்ணுமில்லை என்று ஏசு சொல்லுகிறார். அவன் அந்த மட்டும் என்ன கண்டுபிடிக்க ஒண்ணுமே கிடையாது. சின் ஃப்ரீ சர்ச். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேர்டு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்தா வருது. இன்னைக்கு வார்த்தையானது ரொம்ப பவர்ஃபுல்லா வருதுன்னா எதுக்காக என்னன்னா, நம்மளை அதை மறுரூபப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அவேக்கனிங் கொண்டு வந்து நம்ம வந்து ஹையர் லெவல்ல போனோம். ஆமே. நீங்க பைபிள் படிச்சீங்களா? பைபிள் படிக்கல, எனக்கு விருப்பம் இருக்குதான் செய்யுது, ஆனா எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதனால என்ன, அவங்க வந்து பைபிள் படிப்பதை ஒரு ஜாப்பா நினைக்கிறாங்க, ஒரு வேலையா நினைக்கிறாங்க. பைபிள் படிப்பது தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வது. ஹல்லேலூயா. ஃபெலோஷிப் வித் காட். நம்ம வந்து நம்முடைய ஆத்மாவை வந்து சரிப்படுத்துவதற்காக, ஆத்மா வந்து எப்பவுமே கரெக்டா இருக்கணும்னா பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்காதவங்க ஆத்மா சரியா இருக்காது. தங்களை பெரிய நீதிமான் சொல்லுவாங்க, பைபிள் படிப்பதில்லை ஜெபிப்பதில்லை. அதனால நம்ம ரீட் த பைபிள் அண்ட் ப்ரேனா, நம்ம அவரோடு கூட ரிலேஷனை வந்து ஸ்ட்ராங்கா வைத்துக் கொள்வதற்காக. அதனால கத்தர் வந்து நம்மளை உயிர்ப்பிக்கணும்னா நமக்கு ஒரு குயிக்கனிங் கொண்டு வரணும், ரிபேல் கொண்டு வரணும். நமக்குள்ள வார்த்தை இருந்தாதான், நிலத்துல வித்து இருந்தாதான் மழை பெஞ்சா அல்லது சூரியன் உதிச்சா அது முளைக்கும். உள்ள வித்து இல்லைன்னா பைபிள் வசனம் நம்முடைய ஹார்ட்ல இருக்கணும். ஹார்ட்ல இருக்கும் பொழுது, தர்சனம் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கப்படும். ஆமே. நம்ம வார்த்தை இல்லாம ஜீவிக்க முடியாது. ஆண்டவர் பூமியில குழந்தை நம்மளை டெஸ்ட் பண்ணி நம்மளை ப்ரூவ் பண்ணி இதை நம்ம வந்து உலக தோற்றத்துக்கு தேவனுடைய சிந்தையில இருந்தோம் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. காட் இஸ் ஒர்க்கிங் எவ்ரி டே. சனதேகம் ஆண்டவர் வந்து சூரியனை வச்சிருக்கிறார், பூமியை வச்சிருக்கிறார், நட்சத்திரங்களை வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கரெக்டா வச்சிருக்கிறார். சூரிய பூமி வந்து அப்படி சுத்தும்படியா வச்சிருக்கிறார். இதுதமாக ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். இவ எல்லாத்தையுமே அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். பிளான் பண்ணி வச்சுட்டு அவர் ரெஸ்ட்ல இருக்கிறாரு. அவர் போட்ட பிளான் படி எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துக்கு. ஜனங்கள் குசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, வாழ்றாங்க, எல்லாமே ஆண்டவர் வந்து பிளான் பண்ணி செட் பண்ணி அதை ஒரு ஆர்பிட்ல வச்சுட்டாரு. வச்சோன்னா அது அது பாட்டில சுழந்துகிட்டு இருக்குன்னு மனுஷன் நினைக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறார். அவர் ஒன்னும் ரெஸ்ட்ல இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு எந்த வார்த்தையை நிறைவேற்றணும், அவர் வந்து என்ன செய்யறாரு என்றால் ரொம்ப டெய்லி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்னத்தை நிறைவேற்றணும் அப்படி வந்து ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு வந்து மல்கியா 4:5-6, வெளிப்படுதல் 10:6-7, அவர் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக அவர் கிரியை செய்கிறார். உங்க வாழ்க்கையில மனவாட்டிக்குரிய வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக அந்த ப்ராமிஸ் டெய்லி உங்க லைஃப்லயும் என் லைஃப்லயும் கிரியை செய்துட்டு இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அவர் மாதிரி மேல உட்காந்துட்டு இருக்குல்ல, அவர் வந்து டெய்லி கிரியை செய்கிறார். உங்களை மோல் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன செய்றீங்க, எங்க போறீங்க, எப்படி உங்களை கரெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேரம் அதிகம் இல்லை. அதனால எவ்வளவு மெசேஜ் நான் பைபாஸ் பண்ணிட்டு இது அதெல்லாம் வந்துட்டு கடைசியா வந்து ரெண்டு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நேரமானது அதிகம் இல்லை. நீங்க கவனிக்கும் பொழுது அங்க ஜோசப்பை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஜோசப் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மிஸ் இருக்கிறது. ஜோசப் வந்து அவன் வந்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு விசேஷம் பிறக்கும் பொழுது அவனுக்குள்ள விசேஷத்தை அந்த ஆபீஸ் வைக்கிறார். ஹி வாஸ் அ ப்ராஃபிட். ஹல்லேலூயா. அவன் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்கிறவனாக ஆண்டவர் அவனுக்குள்ள அவனை வந்து மற்றவனை காட்டிலும் ஒரு லிட்டில் பெட்டரா கிரியேட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆனா கடைசியில அவன் வந்து ரேப் சார்ஜ் அவன் மேல சொல்லப்பட்டது. அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஒரு அந்நிய தேசத்திலே அவன் காணப்படுகிறான். எகிப்து தேசத்திலே அவன் இருக்கிறான். பின்பு கர்த்தர் அவனை வந்து எகிப்துக்கு அதிபதியாக மாற்றினார். ஹல்லேலூயா. எகிப்துக்கு அதிபதியாக மாற்றும் பொழுது அவனுடைய சகோதரமார்கள் வருகிறார்கள். தானிய வாங்க வருகிறார்கள். பட்லர் பேர் சொல்லுகிறான், நீ வந்து வாழ்ந்திருக்கும் பொழுது என்ன நினைச்சி நீ வந்து ராஜாட்ட சொல்லி என்னை விடுதலையாக்க வேண்டும். என்னுடைய நல்ல சுபாவத்தை சொல்லு. சரச்சாலையில் நல்ல பேர் எடுத்தா சீக்கிரம் விடுதலையாக்குவாங்க. அதனால நான் நல்ல மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்கேன். நீ எல்லாத்தையும் சொல்லி ராஜாட்ட சொல்லி என்னுடைய கான்டாக்ட் சரியா இருக்குது, என்னுடைய கேரக்டர் கான்டாக்ட் எல்லாம் சரியா இருக்கு, அதனால அது நிமித்தமா என்னை விடுதலையாக்கலாம். நீ ராஜாட்ட சொல்லுன்னு சொல்லுகிறோம். 40:14 வாசிக்கலாம்.
இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும்.
இதோ என்ன வந்து விடுதலையாக்க வேண்டும். நீ ராஜாட்ட சொல்லு, பானபாத்திரக்காரன்ட்ட சொல்லுகிறோம். ஆனா அவன் மறந்துட்டான். 23 வாசிக்கலாம்.
ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து
அவன் மறந்துட்டான். சில மனுஷங்க மறந்துடலாம், பரவாயில்ல, அதுவும் நன்மைக்கு தான். எல்லாமே நன்மைக்கு தான். நம்ம எலக்டா இருந்தா எல்லாம் நன்மைக்கு தான். அவங்க மறந்துட்டாங்க, நன்றி இல்லாம போயிட்டாங்க, அதுவும் நல்லதுக்கு தான். அவங்களுக்கு எவ்வளோ வந்து அவங்கள என்கரேஜ் பண்ண, கடைசியில் அவங்க ஆண்டரை விட்டுட்டு போயிட்டாங்க, சரி, அதுவும் நன்மைக்கு தான். எல்லாமே நன்மைக்கு தான். பட்லர் இருந்துச்சா மறந்து போனது, அதுவும் நன்மைக்கு தான். அது ஆண்டவர் தான் அப்படி செஞ்சிருக்கிறார். God had the butler to forget it. அந்த God வந்து என்ன, ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு பிளான் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியாது. அதே போல என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிளான் வச்சிருக்கிறார், ஒரு மிஸ்டி இருக்குது, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அவர் சொல்ல மாட்டார் அதை. ஹி ப்ரீ பிளான் அவர் லைஃப். அவர் நம்முடைய வாழ்க்கையை முன்னக்கூட்டியே அவர் பிளான் பண்ணியிருக்கிறார். அண்ட் டிட் டெல் அஸ் ஆல் தட் ஹி பிளான் ஃபார் அஸ். நம்ம குறிச்சு அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு சொல்ல மாட்டார். நீங்க போயிட்டு வார்த்தையின் மூலமாக உங்க லைஃபை வந்து ஒப்பிட்டு பார்த்து நீங்க கண்டுபிடிக்கணும். அவர் நம்மளை கைட் பண்ணுவார், அவர் நம்ம வழி நடத்துவார். டு டிஸ்கவர் வாட் ஹி பிளான் ஃபார் அஸ். நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன பிளான் வச்சிருக்காங்க கண்டுபிடிக்க அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஜோசப் வாழ்க்கையில் ஒரு பிளான் வச்சிருக்காரு, அவன் கண்டுபிடிக்க முடியல. அதான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லல. இப்ப அவன் தான் கண்டுபிடிக்கணும். இப்பொழுது எகிப்தின் மேல் அவன் அதிபதியா மாறிவிட்டான். அவனுடைய சகோதரமாக வரும் பொழுது இப்ப அவன் பின்னோக்கி பார்க்கான், லைஃப பின்னோக்கி பார்க்கிறான். 17 இருந்து என்ன நடந்தது, இப்பொழுது 30 தாண்டி 32-33 வயசு ஆகிவிட்டது. சகோதரமார்கள் வருகிறார்கள். 32 ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் சகோதரமார்கள் வரும்பொழுது டக்குன்னு இவனுக்கு ஃபிளாஷ் ஆகிறது. அவன் பின்னோக்கி பார்க்கிறான், இது ஆண்டவர் வந்து அந்த தரிசனம் நிறைவேறிட்டே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எப்படி பிளான் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வந்து ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல இருந்து நான் வந்து போத்திபார் ஹவுஸ் போனோம், போத்திபார் ஹவுஸ்ல இருந்து பிரிசன் ஹவுஸ் வரணும், பிரிசன் ஹவுஸ்ல இருந்து பேரா ஹவுஸுக்கு வரணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் அவனுடைய பிளான். இந்த நேரத்தில் அவனுக்கு பிளாஷ் ஆகுது. அவனுடைய சிந்தையில பின்னோக்கி பார்க்கிறான், இது ஆண்டவர் எல்லாத்தையுமே ப்ரீ பிளான் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய லைஃபுடைய மிஸ்டரி ரிவீல் ஆகுது. ஹல்லேலூயா. God has planned my life like that. இதை மாதிரி என்ன பிளான் பண்ணிருக்கிறார். ஒன்னு அப்படி அப்படி நினைச்சதால தான் அவன் சகோதர மாதிரி சொல்றான், நீங்க என்ன குளியில தூக்கி போட்டீங்கல்ல, நான் சாகணும் நினைச்சீங்கல்ல, உங்களை நான் என்ன பண்றேன் பாரு. உங்களை வந்து ஜெயில அடைச்சு போட்டு சாப்பாடு கொடுக்காம பட்னி போட்டு உங்களை சாவடிக்கிறேன் அப்படி சொன்னானா? உங்களுக்கு நல்லா வேணும், இதெல்லாம் நீங்க பண்ணதுக்கு உங்களுக்கு வேணும். இது மனுஷங்க பேசுறது, மனம் திரும்பாத மனுஷன். இவன் யோசிச்சுப்பாதா, நீங்க என்னை விற்று போடுறதுக்காக கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஜீவரச்சனை செய்யும்படியாக கர்த்தர் என்ன முன்னக்குட்டி அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வம்சத்தை பாதுகாப்பதற்காக கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. 45:3-5 வாசிக்கலாம்.
என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவனே உங்களுக்கு முன்னே அனுப்பினார்.
ஜீவரட்சனை செய்யும்படியாக ஆண்டவர் என்னை முன்கூட்டி அனுப்பினார். நீங்க கவலைப்பட வேண்டாம், இது காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. இது என்னுடைய மிஸ்ட்ரி ஆஃப் லைஃப், என்னுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம். நான் இந்த பாதை வழியா வந்தது, இவ்வளவு கடினமான பாதை வழியா வந்தது. ஒருவேளை நம்ம அம்மா அப்பா நம்மளை கைவிட்டுலாம், அல்லது எல்லாருமே நம்மளை கைவிட்டுலாம், நம்ம தனியாக ஜீவிக்க வேண்டும், பல விதமான உபத்திரங்கள் வழியாக போக வேண்டும், எல்லா நன்மைக்கு தான். ஹல்லேலூயா! இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கொண்டு வருவதற்காக தான் எல்லாம் நடந்திருக்குது. இதை கத்தரே என் வாழ்க்கையில் இந்த மிஸ்ரியை கொண்டு வச்சிருக்கிறார். இன்னைக்கு ரீதியில் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா! ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும்.
இதோ உங்களை வம்சத்தை காப்பாற்றுவதற்காக, உங்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் என்னை முன்னக்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா! இன்னை எகிப்து தேசம், அடுத்த வருஷம் எகிப்து தேசம் முழுவதுக்கும் ஆண்டவர் என்ன அதிகாரியா மாற்றிருக்கார். ஜோசப் நினைச்சு சந்தோஷப்படுகிறான். அதனால அவங்க குழியில போட்டது நல்லது தான், அவங்க வித்தது நல்லது தான். போத்திப்பார் மனைவி என்ன ரேப் கேஸ் கொண்டிருந்தார், அது நல்லது தான். இவ பிரிசன்ல நான் இருந்தது நல்லது தான். பட்லர் மறந்து போனதும் நல்லதுக்கு தான். ஹல்லேலூயா! என்னுடைய வாழ்க்கையில மிஸ்திரி எனக்கு இப்ப ரிவீல் ஆயிருக்குது. சகோதரமாக வந்திருக்கிறாங்க, முன்னக்குட்டியே அவரே எனக்கு தர்சனத்தை காமிச்சார், எனக்கு ஒன்னும் புரியல, இப்பொழுது எனக்கு ரியலைஸ் ஆகி என் மிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் ரிவீல்டு. ஹல்லேலூயா! என்ன ஒரு சந்தோஷம்! அதே போல இயேசுக்கு என்ன குளோரிபிகேஷன்ல கொண்டு போறதுக்காக ஆண்டவர் என்ன வந்து ஒரு மெசேஜில் கொண்டு வந்து இவ்விதமான ஒரு பாஸ்டரை கொடுத்து, மெசேஜ கொடுத்து, இந்த ஒரு காங்கிரிகேஷனை கொடுத்து இவ்வளோ வந்து செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாம் நான் வந்து குளோரிபிகேஷன் அடைவதற்காக. ஹல்லேலூயா! சத்துருக்கள் நமக்கு முன்பாக வந்து விழுவாருக்கு. நீ வந்து சத்ரு காலில் விழாண்டா, சத்ரு உன் காலில் விழுவான். ஒரு கணவன் வந்து நல்ல மாதிரி ஆவிக்குரியவனா இருந்தா மனைவி மேல அதிகாரம் இருக்கும், அல்லது மனைவிக்கு பயந்துகிட்டு ஒண்ணு சொல்ல மாட்டான், அவ கோபக்காரி பயப்படுவான். நீ முன்னாடியே நடக்கனால மனைவி மேல உனக்கு அதிகாரம் இல்ல. அதே போல பேரண்ட்ஸ், தாய் தப்பன் வந்து கத்தருக்கு பிரியமா ஜீவித்தா பிள்ளைகள் மேல அதிகாரம் உண்டு. இல்ல பிள்ளைகள் கோவப்படுறாங்க, நீங்க ரெண்டு பேரும் சரியில்லாதனால பிள்ளைகள் கோவப்படுறாங்கன்னு பயப்படுறீங்க. நீங்க நல்லா ஆவிக்குரிய ஜீவியை செய்யல, அல்ல பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் காரணம், தாய்க்கு வந்து பைபிள் படிப்பு கிடையாது, ஜபம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. தகப்பனார் வந்து என்ன செய்யறாரு, அவரும் என்ன செய்யறால் அந்த வந்து என்ன செய்யறால் பிள்ளைகள் மேல கரிசனை இல்லாதபடி போகும்பொழுது, கடைசியில பிள்ளைகள் சீர்கட்டு போகும்பொழுது அவங்கள சொல்ல முடியல, பாஸ்டர் கோவப்படுறாங்க. என்ன நம்ம வந்து லைஃப் முன்மாதிரியா பாந்து காமிக்கல. அல்ல மனைவி சொல்றதுதான், அவட்ட ஒன்னும் சொல்ல முடியாது, கோவப்படுவான். நீ உன்ட கெட்ட பழக்கம் இருக்குது, அதனால தீய சுவாதம் இருக்கனால அவ உன்னை மேற்கொள்றான். நீ முன்னாடியே நடந்தா அவளை ஜெயிக்கலாம், அவ எவ்வளவு பெரிய கோவக்காரியா இருந்தாலும் ஜெயிக்கலாம். என்ன பண்ணிட முடியும் அவளால? முன்மாதிரியா இல்ல, வந்து மனைவிக்கு பயந்துகிட்டு இருப்பாங்க, மனைவியை கண்ட்ரோல் பண்ண அவனுக்கு அதிகாரம் இல்லை, இவங்களுக்கு அந்த மாவிக்கிரி ஜீவன் இல்லை, இவங்கிட்ட குறைய அவ பாக்குறா, எவ்வளவு நினைச்சா அவன் மேற்கொள்றா. என்ன இது? இதுதான் குடும்பத்துல வந்து அந்த அவர் ஆவிக்குரிய குடும்பமா இல்லாததுக்கு காரணம் இதுதான். மனைவி புருஷனு கீழ்ப்படுது இல்ல, பிள்ளைகள் அவங்க இஷ்டமா போறாங்க. சின்ன பிள்ளை நல்ல மாதிரி தான் இருப்பான், பெரிய பையனை அந்தவர் தான் பார்க்கணும். அவன் அவனுக்கு 20 வயசு ஆகும்போது தான் பார்க்கணும் அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய கேரக்டர் அங்க பிரதிபலிக்கும். அதனால எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை குளோரிபிகேஷன்ல கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா! மோசஸ் லைஃப் நம்ம பார்க்க முடியுது. மோசஸ் வந்து டிபார்ச்சர் ஆப் எஜிப்ட் வந்து ரெண்டு முறை டிபார்ச்சர் ஆப் எஜிப்ட் ரெண்டு முறை எகிப்தை விட்டு புறப்பட்டு போகிறான். ஒரு முறை போகும்பொழுது பயந்துகிட்டு ஓடுறான் எகிப்து, எகிப்தை விட்டு. இன்னொரு முறை போகும்பொழுது விசுவாசத்தினால புறப்பட்டு போகிறான். ஒரு முறை வந்து எனக்கு என்றால் பயந்து போகிறான். யாத்திராம ரெண்டாவது வாரம் 14 வாசிக்கலாம். 14:15
அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்போது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனத்திற்கு தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே
உட்கார்ந்திருந்தான். அம்மா ஜோசிபத்தை வந்து அவனை சிறுவையில் நீ ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கிற, யூ ஆர் எ லீடர், நீ வந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போவாய். நீ பிறக்கும் பொழுது அந்த ஜன்னல் வழியா லைட்ஸ் வந்து உன் தலைமையில வந்தது, நானும் உங்க அப்பாவும் பார்த்தோம். அதனால்தான் உன்னை காப்பத்துக்காக நாணல் பட்டியல வச்சோம். கடைசியில் பார்வன் குமார்த்தி வந்துட்டா எடுத்துக்கொண்டாள். அதனால இவர் உங்க வாழ்க்கையினுடைய மிஸ்ரி என்ன பண்றாள், யூ பிகேம் எ சேவியர், யூ பிகேம் எ லீடர், யூ பிகேம் எ ரெடீமர். இஸ்ரவேல் ஜனங்களை நீ வந்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு பாலும் தேனும் ஓடுற தேசம், நம்முடைய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுனுடைய முர்திதாதுடைய தேசத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும். அதுக்கு தான் நீ பிறந்திருக்கிறார். You are not an Egyptian. You are an Israelite. Hallelujah. நீ வந்து இஸ்ரவேல் நீ எகிப்தியன் அல்ல, பார்வனின் குமார்த்தியின் மகன் அல்ல. நீ வந்து என்ன செய்தால் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறவனாக கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார் என்று இதமான டீச்சிங் கொடுக்கும் பொழுது அந்த டீச்சிங்னால தான் அவன் வந்து தன்னை ரியலைஸ் பண்ண, நான் ஒரு இஸ்ரவேல் அல்ல, பார்வனின் குமார்த்தியின் மகன் அல்ல என்று சொல்லி அவன் வந்து என்ன மிலிட்டரி பவர் அவனுக்கு இருந்தது, அவன் ஹைலி எஜுகேட்டட், அந்த காலத்தில் இருந்த எல்லா படிப்பையும் படித்திருந்தாக்கால் அவன் எல்லா விதமான ஆர்ட்ஸ் அந்த தியரி இருந்தது, பிராக்டிஸ் இருந்தது, ஒரு மிலிட்ரி அவன் நடத்த முடியும். இவ்விதமான ஒரு பெரிய டேலண்டட் ஃபெல்லவா இருந்தான். அம்மாவுடைய டீச்சிங் வந்து என்ன செய்தது என்றால் அவன் இஸ்ரவேலன் என்பதை அறிய செய்தது. அதனால இஸ்ரவேலை விடுவிக்க வேண்டும் என்று நினைத்து அவன் கடைசியா ஒரு எகிப்தியனை கொண்டு போடுகிறான். ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலும் சண்டை போடும் பொழுது அந்த எகிப்தியனை அவன் கொண்டு மணல்ல புதைக்கிறான். அடுத்த நாள்ல ரெண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை போடுறாங்க. அவன் தான் எகிப்தியும் சண்டை போட்டா, இப்ப நீங்களே சண்டை போடலாம, நீங்க சமாதானமா இருக்க கூடாது. ஒரு வீட்டில இருந்தே நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன். என்ன கிறிஸ்டியன் நீங்க, என்ன கிறிஸ்டியன் லைஃப் அது? சமாதானமா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாட்டாலும் சமாதானமா இருக்கணும், விரோதம் இருக்கக்கூடாதுல்ல. அதனால நீ என்ன சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லும் பொழுது அன்னைக்கு எகிப்தியனை கொன்ன மாதிரி என்ன கொண்ட பாக்குறியா, ராஜாட்ட சொல்லிடுறேன் யூதாஸ் காரியத். அதனால காரியம் வெளிப்பட்டுதான் பார்வன் அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுகிறான். யார் அதை கொன்னது, அந்த எகிப்தியனை கொன்னதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது, சிஐடி வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது மோசஸ் அதை செய்தான். அப்படியானால் அவனை கொலை செய்ய வேண்டும் பார்வன் நினைக்கும் பொழுது உயிருக்கு பயந்து நீதி அந்த தேசத்துக்கு ஓடுகிறான். டிபார்ட்டட் ஃப்ரம் எஜிப்ட் வித் ஃபியர், பயத்தினாலே ஓடுகிறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. தி ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் பை ஃபியர். And the second one is by faith. Hallelujah. Mose visuvasathinale 27 avaya ebrayer paanon 27 vasikala
visuvasathinale avan adarshanamanavare darshikkiradhu pola urudhiya irundhu rajavin kobathukku bayapadamal egypte vittu
poga Paul enna solugirar andal by faith he departed from Egypt. Hallelujah. Modalla bayathile odran, rendavathu visuvasathinale odugiran. Hallelujah. அதனால பாருங்க, அவன் வந்து ஒரு மிலிட்ரி ஜெனரலா இருந்து அவன் விடுவிக்கலாம், ஆனால் அவனால செய்ய முடியல. இப்பொழுது ஆண்டவர் அவனை 40 வருஷம் ஆடு மேய்க்க சொன்னது 80 இயர்ஸ் ஆகுறது. ஆண்டவர் 80 இயர்ஸ் 40 வருஷம் காத்திருக்காரு. ஆண்டவர் என்னைக்குன்னு அவசரமா எதுவும் செய்யறதில்ல, பொறுமையா செய்யறாரு. அவனுக்கு 80 இயர்ஸ் ஆகும்படி அவன் வெயிட் பண்ணுகிறார். ஆண்டவர் அவன் லைஃப்ல மிஸ்ட்ரியை வெளிப்படுத்தவே இல்லை, அவனே கண்டுபிடிக்கணும். உங்க லைஃபினுடைய மிஸ்ட்ரியை நீங்களே கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் வந்து கண்டுபிடிக்க உதவி செய்ய வேண்டும். நான் ஏன் உலகத்தில் பிறந்தேன், நீங்க உங்க மிஸ்டியை கண்டுபிடிக்கணும். மோசே நான் ஏன் உலகத்தில் பிறந்தேன், இது அவங்க லைஃப். அவங்க அம்மா சொல்றாங்க நீ இதுக்காக தான் பிறந்தா, அது ஃபெயிலியர் ஆயிட்டு. இப்பொழுது 80 இயர்ஸ் ஆகுது, 40 இயர்ஸ் பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவன் லைஃபினுடைய மிஸ்டியை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால அன்னைக்கு ஒரு ஸ்வேர்டு கையில வச்சிருந்தான், எகிப்தியனை வெட்டி கொண்டு போட்டான். இன்னைக்கு அவன் கையில ஒரு கோல் தான் இருக்கிறது. அந்த கோலும் கோணலான கோல் என்று போய் சொல்லலாம், கிரிக்கெட் ஸ்டிக். அந்த விதமான 80 இயர்ஸ் ஆயிடுச்சு, 40 வயசுல சாதிக்க முடியாது. இப்ப 80 இயர்ஸ் என்ன சாதிக்க முடியும்? இப்ப 80 இயர்ஸ் ஆகிறது. அவங்க அம்மா கத்தரை பற்றி சொன்னாங்க, இப்ப கத்தரே அவனுக்கு தரிசனமாகிறார், அக்னி சம்பத்தில் தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது திருப்பி எகிப்துக்கு போகிறான், ஒரு கொம்போடு கூட போகிறான், ஒரு ஸ்டிக் அவனுடைய கையில இருக்கிறது, ஒரு ராட் அவனுடைய கையில இருக்கிறது. மாமைய இந்த பார்வனுக்கு பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா. என் ஜனங்களை விடவில்லை என்றால் தவளைகள் வரும், வெற்று வெட்டுக்கிடிகள் வரும், காரிகள் வரும், எரிபந்தமான கொப்பளங்கள் வரும், இதை கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம் வரும் என்று நல்ல பார்வனுக்கு பயப்படாம சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இப்பொழுது அவன் பயப்படல, இப்ப அவன் கையில ஸ்வேர்டு இல்லை, அவன் கையில ஒரு ஸ்டிக் தான் இருக்கிறது. இப்ப அவன் 80 இயர்ஸ், இது அம்மா சொன்னது எல்லாமே, நீ வந்து ஒரு பர்பஸுக்காக பிறந்திருக்கிறாய், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க பிறந்திருக்கிறாய் என்று அவ்வளவுதான் சொன்னாங்க. அதுக்கு மேல அவங்ககிட்ட இருந்து அம்மா தந்து பெறல. ஆனா இப்பொழுது அக்னி சம்பத்தில் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது நிறைய பெற்றுக்கிட்டான். ஹல்லேலூயா. மிஸ்டரி ரிவீல் ஆயிட்டு. அவன் வாழ்க்கையில ஏன் உலகத்தில் பிறந்தேன் என்ற ரகசியம் மனது வெளிப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. பார்வோனுக்கு பயப்படல, இது எகிப்தின் தேவனுக்கும் இதோட இஸ்ரவேலின் தேவனுக்கும் நடக்கிற யுத்தம். ஹல்லேலூயா. எகிப்தியர் பல தெய்வங்களை வழிபடுகிறார்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை இது அவர்கள் இங்க இஸ்ரவேலர்கள் வழிபடும் பொழுது ரெண்டுக்கும் இடையில தேகத்தின் தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கத்தர். யாத்திராம 12:12 வாசிக்கிறோம். டிபார்ச்சர் வந்து பயத்துல உயிருக்கு பயந்து ஓடுறோம், இப்ப அவன் உயிருக்கு பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் வாழ்க்கையினுடைய மிஸ்டரி ரிவீல் ஆகிவிட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் முறையிடுகிற கூக்கல்ல நான் கேட்டேன், அதனாலே அவளை விடுவிக்க நான் இறங்கி வந்தேன், நான் உன்னை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அவனுக்கு சொல்லுகிறாரு, அவனுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் காட்டுகிறார். அவன் வந்து பல நூற்றாண்டு வருஷத்துக்கு முன்னதாக ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். 4 தலைமுறையிலே அவர்கள் வந்து எகிப்தை விட்டு புறப்பட்டு போவார்கள். அதே நம்ம 15:16 வாசிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் அதை காமிக்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறேன், நான் என் ஜனங்களை விடுவிக்கும்படியாக பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக இறங்கி வந்தேன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவனுடைய வருகையை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவனுடைய பர்பஸ் பற்றி சொல்லியிருக்கிறார், பைபிளிக்கல் ஆன்சர் அவனுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது பார்வனுக்கு பயப்பில்லை, பில்லர் ஆஃப் ஃபயர் சந்திச்ச உடனே பார்வனுக்கு அறவே பயப்பில்லை, நேரம் அவனை சந்திக்கிறான். ஹல்லேலூயா. God is reality in. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு உண்மை, அவனுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல ஒரு மனுஷனை கொன்னான், அதனால ஓடுனான், இப்பொழுது 2 மில்லியன் பீப்புளை வழி நடத்திட்டு போறான். ஒரு மனுஷனை கொன்னான், பயத்தினால ஓடுனான், இப்பொழுது 2 மில்லியன் 20 லட்சம் ஜனங்களை பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. பார்வோனை அவனுடைய சேனைகளை சிறந்த சமத்துல மூழ்கடித்தான். என்ன ஃபெய்த் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. 2 மில்லியன் பீப்புள் இப்பொழுது அவனை கத்தர் அவனை சந்தித்தார். அவங்க அம்மா சொன்னதை விட உன் நிறைய காரியங்களை அந்த சொல்லுகிறார். God is real. ஹல்லேலூயா. You are born for a purpose. நீ ஒரு நோக்கத்தோடு பிறந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. அந்த லைட் அவனுக்கு ஸ்டக் ஆகும் பொழுது லைஃப் மிஸ்டரி ரிவீல் லைட். ஹல்லேலூயா. ஏன் நான் உலகத்தில் பிறந்தேன் என்ற கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா. நான் ஏன் தான் பிறந்தவனு சிலர் அழுதுட்டு இருக்கிறாங்க, அவனால சுசைட் பண்ணிக்கொள்ளலாம் என்று உலகத்தில் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. நமக்கு மிஸ்டரி ரிவீல் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஏன் பிறந்தேன் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் அந்த வேர்ல்டு வந்து டெஸ்டிங் கிரவுண்ட் ஆயிருக்கிறது. என்ன ப்ரூவ் பண்ணி அந்த பர்பஸ் நிறைவேற்றி திவ்ய ஸ்வாதங்களை எனக்குள்ள உருவாக்கி நாம் அந்த சேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனேஜ் வந்து குளோரிபிகேஷன் கொண்டு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய மிஸ்டரி அதுதான். அவன் அனேச்சர்ட் ஆகும் பொழுது அவனுக்கு நாலேஜ் இருந்தது, அவனுக்கு வந்து இன்டெலக்சுவல் நாலேஜ் இருந்தது, அம்மா மூலமாக அவன் இன்டெலக்சுவல் நாலேஜ் எனக்கு வந்தது. ஆனால் ஹி வாஸ் நாட் எட் அனாயின்ட்டட். அவன் அனாயின்ட்டட் ஆகவில்லை. அக்னி சமத்தில் வரும்பொழுது அனாயின்ட்டட் அண்ட் கமிஷன். அப்பொழுது அவனுக்கு அனாயின்டிங் வந்தது. அம்மா சொன்ன டீச்சிங் எல்லாமே இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. முதல்ல வேத வசனத்தை நம்ம கேட்கணும், வேத வசனத்தை படிக்கணும், சில வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் அனாய்டிங் அனுப்பி அந்த வேடர் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. அம்மாட்ட கேட்ட எல்லா வசனமும் இப்ப உயிர்ப்பிக்கப்பட்டது. அவனுடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆண்டவர் ஆபிரகாமுக்கே சொல்லியிருக்காரு, மோசே வச்சு தான் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பார் என்பதை மோசே வச்சு சொல்லியிருக்கார். நம்ம பேர் அதுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. He saw his name. The landscape of the Bible அவனுடைய பேரை பார்த்தான். இது ஆபிரகாமிட்ட பேசும்பொழுது மோசே மனசுல வச்சுதான் பேசியிருக்கிறாரு.
ஹல்லேலூயா.
தன்னுடைய லைஃப் தன்னுடைய நேம் அங்க கண்டா. ஹல்லேலூயா. மோசஸ் மதர் சொன்னதை விட இப்பொழுது கத்த சொன்னது அவனுக்கு அதிக உயிர் மீட்சி அனாய்டிங்க கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க என்ன ஜென்ரல் அந்த பவுல் எழுதும் பொழுது விசுவாசத்தினாலே அவன் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான். முதல்ல பயந்து ஓடினா மோசே தன் லைஃப் எழுதும் பொழுது நான் பயந்து பாவனுக்கு பயந்து பிசாசுக்கு பயந்து நான் ஓடினேன். அதெல்லாம் பிசாசுக்கு பயந்துகிட்டு இருந்தான். இப்பொழுது பிசாசுக்கு பயப்படல, விசுவாசத்தினாலே எகிப்த விட்டு புறப்படும் பொழுது 2 மில்லியன் பீப்புளை கொண்டு வந்து பார்வோனுடைய சேனைகளையும் அவன் வந்து ஃபைட் பண்ணி அவங்களை வந்து அங்க சிவந்த சமுத்திரம் மூழ்கடித்து பெரிய ஜெயம் கிடைத்தது. ஹல்லேலூயா. கிரேட் விக்டரி. ஹல்லேலூயா. He met the builder of fire. He became the builder of the church. ஏதோ பவுல் வந்து அக்னி சம்பத்தை சந்திச்சான், கிறிஸ்தவனை கொலை செய்யும்படியாக போனவன். அவன் அக்னி சமத்தை சொல்லும்போது சபையை கட்டுகிறவனாக ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. என்ன 1933 வருஷத்திலே அவர் 500 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது என்னுடைய முதலாவதுக்கு முன்னோடியாக நீ அனுப்பப்பட்டது போல என்னுடைய இரண்டாவதுக்கு முன்னோடியாக நீ அனுப்பப்படுகிறாய் என்று கர்த்தர் சொன்னார். அவருக்கு பரிசுத்தாவி இருந்தது, ஆனாலும் அவர் இன்னும் அனாய்ச்சர் ஆகல, கமிஷன் அவர் கொடுக்கப்படல. அவர் வந்து என்ன செய்தால், வாழ்க்கையில வந்து என்ன செய்தால், பல குழப்பங்கள் ஏற்பட்டு ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாம், அவருக்கு கடன் ஆகி போச்சு. அதனால ஊழியத்தை செஞ்சு கடன் ஆகி போச்சு, எப்படி இந்த கடன் எல்லாம் கொடுப்பது? அதெல்லாம் என்ன செய்ய, அவருடைய மனைவியை சரி பிள்ளைகளை சரியா கவனிப்பதுக்கு போதுமான பண வசதியும் இல்லை. அவருக்கு தரிசனங்கள் வரும் பொழுது டினாமினேஷன் பீப்புள் வந்து அவர் அது ஒரு பிசாசு ஒருவேளை தரிசனம் கொடுப்பான். இன்னைக்கு வந்து சத்தியத்தில் நம்ம இருந்தா நம்மள பிசாசும்மா, அங்க போகாதங்க, அங்க சுவாமியல் சர்ச்சுக்கு போகாதங்க, அது பிசாசு. ஒரு ஜிப்பா போட்டு சொல்லுவாங்க, அங்க போகாதங்க, அது பிசாசு. அவரு பிசாசா இருக்கிறாரு. அதே போல நம்ம சத்தியத்தில் இருந்தா நம்மள பார்த்து பிசாசும்பாங்க. அதே போலதான் வந்து தரிசனங்கள் வரும்போது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில குழப்பம் ஏற்பட்டு விட்டது. 500 பேர் ஞானசானம் எடுத்திருக்கிறாங்க, ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, எத்தனை பேருக்கு ஜோம் பண்ணி கூட சுகம் கிடைச்சிருக்காங்க, ஆனாலும் அவருக்கு குழப்பம். லைஃப் மினிஸ்ட்ரி அவருக்கு ரீதி இல்லாகல. அதுல 46 வருஷம் மே மாசம் 7 அந்த கொகையில போய் 3 பாஸ்டிங்ல இருந்து ஜெபிக்கும் பொழுது, காலையில 3 கத்தோட தூதலாகும் பொழுது அவருடைய லைஃப் மினிஸ்ட்ரி எல்லாம் ரிவீல் பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணி, இதுக்காக நீ வந்து யூ ஆர் பார்ன் டு ப்ரே ஃபார் த சிக். நீ வியாதிகளுக்காக ஜெபிக்க முடியாத, நான் வந்து உனக்கு உன்னை அழைச்சிருக்கிறேன், உனக்கு ட்ரூ சைன் கொடுக்கிறேன். மோசஸ் அம்மாவுக்கு தெரியாது, அங்க மோசைக்கு ஆண்டு 2 அடையாளத்தை கொடுப்பார், மோசைக்கு ஆண்டு 8 அக்னி சம்பவத்தில் சந்திப்பார்னு மோசஸ் அம்மாவுக்கு தெரியாது. சில வசனங்களை சொல்லி கொடுத்தாங்க, ஆனா இப்பொழுது அவன் தெரிஞ்ச அனுபவம் ரொம்ப பெருசு. அதனால பிரணாமுக்கும் என்ன செய்தால், ஆண்டவர் அங்க வெளிதான் ஒரு வாழ்க்கையில் ஒரு அம்யூனிஷியா, நம் வாழ்க்கையை பற்றி என்னன்னு தெரியல, ஆவிக்குரிய நினைவிழப்பு. நம்ம உலகத்தில் பெறும்பொழுது நம்ம எதற்காக பிறந்தோம் நமக்கு தெரியாது. இதை கர்த்தர் நம்மளை டிஸ்கவர் பண்ண சொல்லுகிறார். நீ உன் வாழ்க்கையை கண்டுபிடி, நீ எதற்காக பிறந்தாய், எதற்காக கர்த்தருடைய சிந்தையிலிருந்து நம்மளை இந்த தெரஸ்ட்ரியல் பாடியில கொண்டார், இதை இன்னைக்கு நம்ம மிஸ்டரியை கண்டுபிடிக்கும். ஹல்லேலூயா. அதனால பாருங்க என்ன சிறந்தால், அந்த மோசு அங்க பிரத பிரணாமிக்கு எல்லாம் வெளிப்பட்ட பிறகு தைரியமா போனார். அதுக்கு பிறகும் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் பொழுது ஆண்டவர் என்ன கார் ஓட்டிக்கிட்டு போறாரு, காரை நிறுத்து, அங்க பாரு ஒரு மலை இருக்கிறது. முதல்ல 2 சிறிய மலைகள், அதன் நின்று ஒரு பெரிய மலை, அதுக்கு பிறகு ஒரு சின்ன மலை, அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு சிகரம், அதுக்கு பிறகு ஒரு சின்ன மலை சின்ன சிகரம், அதுக்கு பிறகு ஒரு பெரிய சிகரம். பாரு 7 அங்க சிகரங்கள் இருக்கு. உன் பேர்ல எத்தனை எழுத்திருக்கு? 7 எழுத்துக்கு. வில்லியம் மேரியன் பண்ணுங்க, 3 பேர்லயும் 7 எழுத்துதான். உன் பேரால எழுதப்பட்டிருக்கு. அதனால அதுல எத்தனை எழுத்துக்கு, எத்தனை 3 சிகரங்கள் உயரமா இருக்கு, 3 சிகரங்கள் ரொம்ப உயரமா இருக்கு. உன் வாழ்க்கையில 3 புல்ஸ் இருக்கிறது. முதல்ல ஹீலிங், 2 ப்ரோபசி, 3 ஓபனிங் ஆஃப் த வேர்ட். உன்னை நான் வந்து உண்டாக்குறேங்கிறதுக்கு இது எவர்லாஸ்டிங் சைன். ஹல்லேலூயா. உன் ஊழியத்தை குறிச்சு ஏன் உனக்கு சந்தேகம் வரும் பொழுது, நான் ஏன் உலகத்தில் பிறந்தேன் என்று உனக்கு ஒருவேளை சந்தேகம் வந்தால் நேரம் அந்த மலையை வந்து பாரு. ஹல்லேலூயா. எவர்லாஸ்டிங் சைன். ஹல்லேலூயா. இது நித்தியமான ஒரு அடையாளம். நான் உலகத்தை உண்டாக்கும் பொழுது, இந்த மலையை உண்டாக்கும் பொழுது உன்னை வச்சுதான், உன் வாழ்க்கையை வச்சுதான் நான் அந்த மலையை இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கேன். ஹல்லேலூயா. நீங்க வந்து பாரு, பார்க்கும் பொழுது உனக்கு சந்தேகம் போயிடும். நீ தைரியமா இருக்கலாம், நீ சந்தோஷமா இருக்கலாம், நீ குழப்பமா இருக்க வேண்டாம். உன்னை நான் பர்பஸ் உலகம் என்ன, புசிப்போம் குடிப்போம் இன்று இருப்போம் நாளை சாவும். அதாவது பெரிய அதிகாரம் இருக்குது, பெரிய ஆணவம் இருக்கிறது, பெரிய பெருமை இருக்குன்னு அதிகாரம் பண்றது. அது எதுக்காக ஆண்ட உலகத்தில் கொண்டு தான், நம்ம லைஃபினுடைய அடையாளம் என்ன? இதை ஆண்டவர் அந்த பிள்ளைங்க அதை காமிச்ச. நீ பாருத பார்க்கும் பொழுது ஒரு நாளும் சாதி, அது என்னைக்குமே நிக்குது, இன்னைக்கு அந்த மலை இருக்குது. அது பிரணாம் மவுண்டன் என்று சொல்லப்படுது. இன்னைக்கு அவர் பேர்ல அழைக்கப்படுது. கர்த்தர் ஒரு எவர்லாஸ்டிங் சைனை கொண்டார். ஹல்லேலூயா. நீ உன் வாழ்க்கையுடைய மிஸ்டரியை அறிய வேண்டும் என்றால் யூ கேன் அண்ட் சீ திஸ் மவுண்டன். ஹல்லேலூயா. முட்டைக்குள்ள எனர்ஜியா குஞ்சு இருக்கிறது, தாய்க்கோழி அதை அவையம் காக்குது, உள்ள குஞ்சு உருவாகிறது. அது உள்ள ஒரு தோலுக்குள்ள ஒரு கூட்டுக்குள்ள அடைப்பட்டு கிடக்கிறது, ஒண்ணுமே அதுக்கு தெரியாது. அதே போல மனுஷங்களுக்கு வந்து என்னன்னே புரியல, உள்ளுக்குள்ள கூட்டுக்குள்ள இருக்கிறோம், ஒண்ணும் தெரியல. ஆனா ஒரு டைம் 21 வரும் பொழுது அதை அழகை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொத்தும் பொழுது அந்த முட்டையில கிராக் வருது. அந்த முட்டை தோடுல ஒரு கிராக் வரும் பொழுது கண்ணை வச்சு பாக்குது, ஓ லைட் பிரகாசிக்குது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய வேல்டு இருக்கிறது, ஹலலுயா. ஆனா அது இன்னும் முட்டை கூட்டுக்குள்ளதான் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு வாரத்தில் நமக்கு ஒண்ணுமே தெரியாம எல்லாமே வாழ்க்கையே ஒரே இருளா இருந்தது, நோ லைட், இருளா இருந்தது. நம்ம கூட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா இப்பொழுது ஆண்டவர் நமக்கு அழகை கொடுத்திருக்கிறார், கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், சத்தியத்தில் வளர்ந்துருக்கிறோம். இப்ப நம்ம அதை வந்து கொத்தும் பொழுது அந்த முட்டையில கிராக் வருது, அந்த கிராக் வழியா என்ன செய்யணும் என்றால் நம்ம இந்த வேர்ல்ட பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்கிறது, ஹல்லேலூயா. வெட்டிங் சப்பர் இருக்கிறது, ஹல்லேலூயா. ஜீசஸ் குளோரிஃபைடா இருந்தா ஒரு நல்ல நானும் குளோரிஃபைடா, அவருக்கு ஒப்பாக மாறுவேன், ஹல்லேலூயா. இந்த அற்பமான சரீரத்தை அவர் தம்முடைய மைமைக்கு ஒப்பான சரீரமாய் மறுரூபப்படுத்துவார். இதுதான் என் வாழ்க்கையினுடைய பர்பஸ் ஆகிருக்கிறது. இப்பொழுது என்ன, நான் வளர்ச்சி அடைஞ்சு குஞ்சு மண்ணு முடிச்சு வளர்ச்சி அடையும் பொழுது அதுக்கு அந்த பீக் வருகிறது, அழகு வருகிறது, அதை வச்சு அது கொத்துகிறது. இப்ப நம்ம அதை கொத்தி பார்க்கும் பொழுது அந்த வேல்யூ நமக்கு தெரியுது, ஹல்லேலூயா. அதை முன்னா மேல இருக்கிற வேல்யூ நமக்கு தெரியுது, ஹல்லேலூயா. நமக்கு ராப்சர் தெரியுது, நமக்கு வந்து என்ன செய்ய அங்கே நான் அந்த ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் நமக்கு தெரியுது, ஹல்லேலூயா. ஆனா இன்னும் வெளியே வரல, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறது, ஹல்லேலூயா. அதே வர நம்ம வெளியே வந்துருவோம், ஹல்லேலூயா. நம்ம இந்த வேல குவாலிமெண்ட் இந்த உலகத்துல வந்து அது தன்னிச்சையாக அது போகிறது. ஓ எவ்வளவு பெரிய உலகம், ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளவு பெரிய லைஃப் ஆண்டவர் வச்சிருக்கிறார், எட்டர்னல் லைஃப் வச்சிருக்கிறார், ஹல்லேலூயா. ஹி இஸ் தி ஒன்லி ஒன் ஹஸ் எட்டர்னல் லைஃப். அவர் ஒரே, அவர் ஒரே மாத்திரமே நித்திய ஜீவனுடைய. யூ ஆர் எ பார்ட் ஆஃப் ஹிம், நீ அவங்களோட பாகமா இருப்பனால யூ ஹேவ் ஆல்சோ எட்டர்னல் லைஃப், ஹல்லேலூயா. பிறக்கும் பொழுது எத்தனை லைஃப் உங்களுக்குள்ள இருக்கிறது, ஆனா நீங்க அதை டிஸ்கவர் பண்ணல. நீங்க வந்து அப்படியே உங்களுக்கு உலகமே இருளா தெரியுது, என்ன செய்யணும் தெரியல. இந்த மெசேஜில் நம்ம வந்து நம்ம வளர்ச்சி அடையும் பொழுது இப்பொழுது என்ன செய்யறால் நம்ம பின்னோக்கி பார்த்து நம்ம லைஃப்ல எல்லாமே ஆண்டவர் நன்மை செய்துவாய் கொண்டு வந்திருக்கிறார், ஹல்லேலூயா. இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே நன்மைக்கு தான், என்ன மோல்டு பண்ணுவதற்காக, என் கேரக்டரை வந்து என்ன பில்டப் பண்ணுவதற்காக, நான் குளோரிபிகேஷன் அடைவதற்காக ஜீசஸ் ஆண்டவர் விதமாக ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது கிராக் விழுந்திருக்கிறது, ஒரு நல்ல நான் அதுக்குள்ள போயிருந்தேன், ஹல்லேலூயா. இப்பொழுது உள்ளதான் இருக்கிறோம், ஆனா ஒரு நாளில நம்ம வெளியே போவோம், ஹல்லேலூயா. அந்த எக்ஸல் விட்டு யூ ஸ்டார்ட் டு சீ த்ரூ த கிராக். ஒரு நாளிலே நம்ம வெளியே போவோம், அதனால நாம வந்து சோர்ந்து போகிறதில்லை. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்களுடைய பிரமாண மனுஷன் அழிந்தும் எங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டும் வருகிறது. மேலும் காணப்படவில்லை அல்ல, காணப்படாதவர்களே நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். நமக்கு மிகுந்த நித்திய மகிமையை கொண்டு வரும், ஹல்லேலூயா. ரெண்டு கொஞ்சம் நாலு பதினாறு பன்னிலே வசிக்கலாம்.
ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
நம்ம சோர்ந்து போகிறதில்லை, புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு. அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
மேலும் காணப்படுகிறவிலே அல்ல, காணப்படாதவிலே நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய.
அதிசீக்கிரத்தில் நீங்கி விடுந்த லேசான உபத்திரம் மிகுந்த மிகவும் அதிகமான கன நித்திய மகிமையை கொண்டு வரும், ஹல்லேலூயா. மிகவும் அதிகமான நித்திய மகிமையை கொண்டு வரும், அதிசீக்கிரத்தில் நீங்கி விட இந்த லேசான உபத்திரம். இந்த வேலையில் கொண்டு வந்து அந்த நம்ம மோல்டு பண்ணுவோம், நாம அவருடைய பர்பஸை நிறைவேற்றும் பொழுது அவருடைய பர்ஃபெக்ட் வில்ல நம்ம செய்யும் பொழுது அதிக மகிமையை கொண்டு வரும், ஹல்லேலூயா. நம்மளாம் ஜெபிக்கலாம். The mystery of our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிஸ்டரியை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். யோசேப்பு ஒரு நாள்ல கண்டுபிடிச்சான், மோசே ஒரு நாள்ல கண்டுபிடிச்சான். ஆண்டவர் ஒர்க் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், ஆனாலும் அவனுக்கு அதை வெளிப்படுத்தல. ஒரு நாளிலே அது அவனுக்கு வெளிப்படும் பொழுது என்ன சந்தோஷம், இயேசு என் வாழ்வின் பலன் ஆனா எனக்கு என்ன சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையின் பலன் ஜீசஸ், முடிவு குளோரிஃபிகேஷன். எல்லாருக்கும் அத்தனைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே மக்கள் சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ. எல்லாருக்கும் அத்தனைக்கு நம்ம ஜெபம், எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். கேட்டதான வார்த்தைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே மக்கள் சோத்திரம். என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நன்மைக்கு எதுவாய் நினைக்கிறது, நீர் விதமான ஒரு மிஸ்டரியை ரிவீல் பண்ணியிருப்பதுக்க சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ. இயேசு என்றும் வாழ்வின் பலனான எனக்கென்ன ஆனந்தம், இயேசு என்றும் வாழ்வின் பல்லன்னானா என்னைக்கு என்ன என்ன வாழ்க்கையின் துணையானா என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையின் துணையானா நம்மை தழைப்போங்க நான் பாடுவேன் உண்மைக்காக உண்மை பாடும் எந்த நினைவுகள் உண்மதாகும் எந்த நிதயமே உண்மை பாடும் எந்த நினைவுகள் உண்மதாகும் ஏழின் பல்லந்தானா எனக்கு என்ன இயேசு என்றும் வாழ்வின் பல்லன்னானா எனக்கு என்ன நீங்களே நேசிக்கிற பல்லவ பிதாவே மே துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் ரகசியம் என்ன ஒரு நாள் ஜோசப் அதை கண்டுபிடித்து விட்டான் தன் வாழ்க்கையினுடைய மிஸ்ட்ரி என்ன எதற்காக பூமியில கொண்டார் இதோ மோசஸ் ஒரு நாளிலே கண்டுபிடித்து விட்டான் பவுல் ஆண்டவரை தன் வாழ்க்கையை குறித்து கண்டுபிடித்துக் கொண்டார் ஒரு ஜாதிகளுக்கு ஒரு அப்போஸ்தலனாய் இருக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் இதோ பிரதர் ஆண்டவரே நீ தானே அந்த கோபஸ் என்று சொல்ல முடியும் நேற்று நோக்கி நீ போ இந்த ஏழு தூதர்களை சந்திக்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையில் இந்த பரிபூர்ண மாதம் வார்த்தையை உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் மனவாட்டியை கொண்டு வர வேண்டும் என்று அவரை கொண்டு நீர் ஆண்டவரை தீர்மானித்த எல்லாமே மிஸ்ட்ரி ரீதியிலானது எங்கள் வாழ்க்கையில மிஸ்ட்ரி ரீதியில் ஆயிருக்கிறது இந்த மெசேஜில் கொண்டு வந்திருக்கு இப்பொழுது இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த பிரசங்கத்தை கேட்க முடியாத வைத்திருக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாக பார்வையில் எல்லாம் முடிந்தாகிவிட்டது ஆனால் நீ டெய்லி ஒர்க் பண்ணுகிறீர் எங்களை வாழ்க்கையிலே காட்சியிலே கொண்டு வருகிறீர் ப்ராமிஸ் வேறு எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற முடியாது செய்கிறீர் வார்த்தையை நிறைவேற்றவே முடியாது ஜாப் ஆகியிருக்கிறது நம்முடைய பிசினஸ் ஆகியிருக்கிறது ஒவ்வொரு காலத்திலையும் அந்தந்த வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர் உங்களுடைய பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் இன்னைக்கு ரிவீல் ஆகிருக்கிறது யூ ஆர் எ ரிடீமர் நீ எப்பொழுதுமே அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் நிறைவேறுவதை நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்ன ஆனந்தம் என்ன சந்தோஷம் இயேசு என்ற வாழ்வின் பலனானார் அவரே என்னுடைய பலனாயிருக்கிறது எங்களுடைய நோக்கம் எங்களுடைய சிந்தனைகள்லாம் இயேசு கிறிஸ்துவோட பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் அதுக்காக சூத்திரம் இயேசுவே துதிக்கிறது ஒரு ப்ராஃபிட் மூலமாக நீ வெளிப்பாடான செய்தியை கொடுக்கும் பொழுது நாங்கள் அதை உற்று நோக்கி பார்க்க முடியும் எங்களுடைய லைஃபை நாங்கள் பின்னோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் ஏன் பிறந்தோம் என்பதை அறிந்திருக்கிறோம் நாங்கள் ஏன் பிறந்தோம் என்று கவலைப்பட வேண்டாம் அழ வேண்டாம் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் கர்த்தாவே வகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் கர்த்தா எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் எங்களை ஒன்று செய்ய முடியாது உலகத்தில் இருக்கிற காட்டில் எங்களுக்குள் இருக்கிற பெரியவர் எங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு எங்கள் லைஃப் உடைய கண்ட்ரோல் இருக்கிறது நீ நல்லவர் நீ பசுத்தம் உள்ளவர் எங்களை குளோரிபிகேஷன் முடிவில் கொண்டு வருவது உடைய தீர்மானமாக இருக்கிறது கர்த்தாவே நன்றி இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவானந்த அவர்கள் இந்த பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்க நாளை கர்த்தரை கனப்படுத்தும்
சாங் நம்பர் 10 பாடலின் 10 ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுது
ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரையாந்துவை சாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வாழோ போதல்ல சொல்லோ காற்றுதல் தெரிய தன்மையுள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே
ஜெபம் பண்ணுவோம். தேவனை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை துதிக்கிறோம். நேரம் மட்டுமாக நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, எங்களுடைய லைஃபோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க, பைபிளில் இருக்கிறதான பேட்டர்ன்ஸோடு ஒப்பிட்டு பார்க்க, எங்களை நாங்கள் சீர்திருத்தத்தக்கதாக, நாங்கள் ஒரு விசுவாசத்தோடு வெளிப்பாடோடு ஜீவிக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துவோம். கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள், மிஸ்ரிகள், நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே அதை ஆண்டவரே கை கொள்ளத்தக்கதாக, அதை மனதிலே பதித்து அதை அப்ளை பண்ணத்தக்கதாக, வார்த்தையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணத்தக்கதாக நீர் தாமே கிருபை தருவீர். நீ நல்லவராக இருக்கிறீர். நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்முடைய வார்த்தையின் மூலமாக வருகிறது. அதற்கு எங்களை தாழ்த்துவோம் என்றால் உம்முடைய பிளஸ்ஸிங் எங்களை மேற்கொள்ளும். கர்த்தாவே, இந்த நாட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும், ஏறெடுத்தான காணிக்கை தசோபாங்கள், விசேஷித்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்தீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களுக்கு நீர் பலன் அளித்தீராக. ஒரு நன்மை குறைபடாதபடி வழி நடத்தும். பெரியோர் அனைவரையும் நீர் ஆசீர்வதி. மாலையில் நடக்கிற அம்போது நாரனை விசேஷித்த வண்ணமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. மீதியான நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். All the glory to Jesus, that's our love, His love, His wonderful love. We give all the glory to Jesus, that's our love, His wonderful love. கலுத்துவோமே பாயினையாகும் நபர் என்றென்றும் அவருக்கே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.